இருக்கிறது. மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் எனது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையில் இந்த தொடர் வகுப்பு இந்த நாள் வரைக்கும் இங்கு நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்களும் தேவனுடைய மேலான சித்தத்தை உணர்ந்து கடந்த நாட்கள் முழுவதிலும் இந்த தொடர் வேதப்பாட வகுப்புல வந்திருந்து எவ்வளவோ குழப்பங்கள் எவ்வளவோ தடைகள் வந்திருந்த போதிலும், ஆனா தேவனால வழிநடத்தப்படுகிறவர்களாக இந்த சத்தியத்தின் மேல் உள்ள வாழ்க்கையினால நீங்க கொடுத்து வருகிற அருமையான ஒத்துழைப்புக்காக தேவனிடத்துல எங்கள் நன்றிகளை நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பா நீங்களும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் சுதந்திருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க எல்லோருக்காக இந்த கிளாஸஸ்க்காக தேவனிடத்துல அநேக சகோதர சகோதரிகள் ஜபத்துல இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளே, கடந்த மூன்று வாரங்களாக நம்முடைய தொடர் வேதப்பாட வகுப்புல ஒரு முக்கியமான தலைப்பை நாம தியானித்து வருகிறோம். தேவன் எல்லாரிடத்தும் நமக்கு துணை புரிந்து வருகிறார். அது அந்தி கிறிஸ்துவை பற்றின ஆராய்ச்சி. கடந்த மூன்று வாரமாக முதல் பாகத்தையும் இரண்டாவது பாகத்தையும் முழுவதுமாக முடித்து போன வாரம் மூன்றாவது பாகத்தினுடைய முதல் பகுதிக்குள்ள நாமும் கடந்து சென்றிருக்கிறோம். இன்னைக்கு மூன்றாவது பாகத்தினுடைய இரண்டாவது பகுதியையும் பார்த்து நாம் நிறைவு செய்ய வேண்டியது இருக்கு. அந்தி கிறிஸ்து பற்றின ஆராய்ச்சியில முதலாவது பாகத்துல நாம் என்ன கருத்து உங்கள் முன்பு வைத்தோம் என்றால், இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களாக நாம் கொண்டிருந்த பொதுவான எதிர்பார்ப்புகள், அந்தி கிறிஸ்து ஒரு தனி மனிதன், அவர் இனிமேல் வருவார், உலகத்தை ஆளுகை செய்வார் என்ற அந்த பொதுவான கருத்துக்கள் தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்காத கற்பனைகள் கதைகள் பொய் என்பதை முதலாவது பாகத்தில் நாம அங்க கண்டுபிடித்தோம். அந்தி கிறிஸ்து ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு இனிமேல் வரப்போவது கிடையாது. அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளின்படி அவர்களுடைய காலத்திலேயே கிரியை செய்ய ஆரம்பித்த ஒரு அமைப்பு. அதன்படி அப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பித்து கடந்த 2000 வருஷமாக இந்த பூமியிலேயே இருக்கிற அமைப்பு ரொம்ப விசேஷமா, இது சபையில இருந்து உருவாகி சபைக்குள்ள இருந்தே வஞ்சிக்கிற ஒரு மாபெரும் பொய்யான கல்ல அமைப்பு என்பதை நாம முதலாவது பாகத்துல அங்க பார்த்துட்டு நம்ம சென்றோம். இரண்டாவது பாகத்துல நீங்க வந்தபோது அந்த பொய்யான அமைப்பு எது என்பதை நாம கண்டுபிடிச்சோம். அந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்ன, எது, எப்படி என்று நாம இரண்டாவது பாகத்துல அங்க கண்டுபிடிச்சோம். அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எப்படி உருவாகும், எங்க உருவாகும், எப்படி ஆளுகை செய்யும், பரிசுத்தவான்கள் மீது என்னென்ன ஒரு அனுமதி எல்லாம் அந்த அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, பரிசுத்தவான்களை அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு எவ்விதமாக சித்திரவதைகளுக்குள்ளாக்கும், உபத்திரவத்துக்கு உள்ளாக்கும், இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டு பதிவாகி இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் எப்படியெல்லாம் நிறைவேறி இருக்குது என்பதை எல்லாம் இரண்டாவது பாகத்தில் நாம பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது தெளிவாக கண்டுபிடித்தோம் அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு இன்னைக்கு இருக்கிற போப்பு மார்க்கமே, போப்பு அல்ல, ரோம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக போப்பு மார்க்கம். போப் என்ற தனி நபரை தலைமையாக கொண்டு கர்த்தரியேசுவை போப் என்ற தனி மனிதரை தலைமையாக கொண்டு அவருக்கு கீழே உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த மாபெரும் அமைப்பு, த சிஸ்டம், பேப்பசி, அதுதான் அந்தி கிறிஸ்து. எப்படி அது அன்பு கிறிஸ்து என்று நாம் சொல்ல முடியும் என்பதை அன்பு கிறிஸ்து பற்றி சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் அந்த அமைப்பிடம் நிறைவே இருக்கிறதை நாம் உங்களுக்கு தெளிவாக ஒன்றின் ஒன்றாக காண்பித்து நிரூபித்து அந்த வகுப்பை நாம நிறைவு செய்தோம். ஆனா நிறைவு செய்யும் போது என்ன பண்ணோம்? ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா போனோம். அன்பு கிறிஸ்து நீங்க பாதிதான் இருக்குது என்று சொல்லி சில ஆச்சரியக்குறி சில கேள்விக்குறி எல்லாம் போட்டுட்டு நாம போயிட்டு போன வாரம் வந்து போன வார சகோதரர் என்னதான் எடுத்திருப்பார் உங்களுக்குனா, எப்படி இந்த அந்திகிறிஸ்து அமைப்பாகிய போக்கு மார்க்கம் உண்மையான சபைக்குள்ள இருந்தே உருவாகி இன்னைக்கு அந்த உண்மையான சபையவே உபத்திரவப்படுத்திட்டு இருக்குது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்துல அழகாக சொல்லப்பட்டிருந்ததை போன வாரம் அங்க எடுத்திருப்பார். 13 அதிகாரத்திலையும் இந்த போக் மார்க்கத்தை பற்றி என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கூட அங்க சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் 17 அதிகாரத்துக்கு அங்க போயிருந்தோம். அங்க ஒரு ஸ்திரீ சிவப்பான ஒரு மிருகத்தின் மீது இல்லைங்களா, 7 தலை 10 கொம்புகளில் வச்சுட்டு சிவப்பான நிறத்தில் இருந்த ஒரு மிருகத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு ஸ்திரீயை குறிச்சும் கூட அங்க பேசினார். அந்த அந்த மிருகம் குறிச்சிட்டு போக்கு மார்க்கம் பாவ அமைப்பு பாவ மனுஷன் அந்த போக்கு மார்க்கத்தில் இருந்து பாருங்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு சபை ஸ்திரீ இது தேசி கன்னிகை கிடையாது தேசியான ஸ்திரீ. அந்த ஸ்திரீ ரோம கத்தோலிக்க திருச்சபை என்பது வரைக்கும் போன வாரம் சகோதரர்கள் மத்தியில அங்க பேசலாம். இதைய தவற விட்ட சகோதர சகோதரிகளுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. நீங்க மிகப்பெரிய வாய்ப்பு வந்தீங்க. தேவனுடைய சத்தியங்களுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலையெல்லாம் கொடுக்காம அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியாது. அந்த மகத்துவங்களை நாம உணர முடியாது. அந்த விலை கொடுக்கணும். நம்முடைய நேரம் நம்முடைய மனது நம்முடைய காது இவ்வளவு முக்கியமான ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா சாத்தானுடைய தாக்குதல்கள் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டு இருக்கிறேன் உண்மையிலே இப்போதான் கண்டிப்பா பொருளாதாரனுடைய எல்லா விதமான வஞ்சனைகள் தாக்குதல்கள் உங்கள் மீது இருக்கும். ஒருவேளை தெரியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அது எந்த வகையில வேணா வரலாம். ஏன்னா இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்தப்படுகிறோம். இருளின் அதிபதி அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை விடமாட்டாங்க. ஆனா வெளிச்சத்தினுடைய அதிபதி அவரே உங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்பார். அதை விசுவாசிச்சு இந்த சின்ன சின்ன இரவங்கள் சின்ன சின்ன சோதனைகள் எல்லாம் தாண்டி நின்னாத்தான் சகோதர சகோதரிகளே தேவனுடைய உன்னதமான சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்களிடத்தில் நான் தாழ்மையா சொல்லிக் கொள்கிறேன். இது எங்களுக்கு புதிதல்ல, ஆனா உங்களுக்கு இது புதிது. ஆனா உங்கள் சகோதரர்களா நாங்க அந்த எங்களுடைய அனுபவத்துல தேவன் எங்களுக்கு கொடுத்தத உணர்த்தத ரொம்ப தாழ்மையில தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். சோ போன கிளாஸ் வராம போன சகோதரர்களுக்கு கொஞ்சம் கட்டி விட்ட மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு கிளாஸ். நீங்க பிரயாசம் எடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த நோட்ஸ் படிச்சு தெரிஞ்சுக்க கேட்டுக்கோங்க. சரி, ஆனா போன கிளாஸ் சகோதரர் எப்படி முடிச்சார் நீங்க சொல்லு. எப்படி முடிச்சார்? அந்த ஸ்திரீ வரைக்கும் வந்தோம். மிருகத்தின் மீது அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ அந்த மிருகம் போக் மார்க்கம். அந்த ஸ்திரீ போக் மார்க்கத்தில் இருந்து வந்துட்டு போக் மார்க்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய ஒரு சபை ரோம கத்தோலிக்கா திருச்சபை என்பதை நாம் அங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா அந்த ஸ்திரீனுடைய நெற்றியில ஒரு அருமையான பேர் இருந்துச்சு. என்ன பேர்? அந்த பேர் மேலும் ரகசியம் மகா பாபிலோன். வேதிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவர் நெற்றியில எழுதி இருந்துச்சு. பாத்தீங்களா, அந்த ஸ்திரீ அதனுடைய நெற்றியில எழுதியிருந்த வாசகம் எவ்வளவு அருமையா தேவன் தீர்க்க தரிசனத்துல விஷயங்களை அங்க பதிய வைக்கிறார் பாரு.
அந்த ஸ்திரீனுடைய நெற்றியில் எழுதியிருந்த அந்த பெயர் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்திரீயோடு யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம கண்டுபிடித்துக் கொள்வது. அந்த ஸ்திரீ மிருகம் சேர்ந்து பார்க்கும்போது போக்கு மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை ஸ்திரீ நம்ம அங்க பார்க்கிறோம் த ஆன்டி கிரைஸ்ட் ஆன்டி கிறிஸ்து. ஆனா அந்த ஆன்டி கிறிஸ்துவை முழுமையாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பேர் பார்க்கணும். அந்த பேர் என்னன்னா இது தாய் வேசிகளுக்கும் அலுவலர்களுக்கும் தாய். ஏன் தேவன் அப்படி சொல்றாங்க தாய்னு நாம் யார் சொல்ல முடியும் யார் சொல்ல முடியும் பிள்ளைங்களை பெற்றவங்க தாய். தாய்னு சொன்னா அப்ப என்ன உறுதி ஆகுது அவங்களுக்கு யார் இருக்கிறாங்க குமாரத்திகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. யார் குமாரத்திகள் தாயிலிருந்து வந்தவங்க தான் என்ன சொல்லலாம் குமாரத்திகள் நாம் சொல்லலாம். இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிறார் ஒரு பேரு இது வேசிகளுக்கும் முதல்ல அந்த ஸ்திரீ ஒரு வேசி. நெக்ஸ்ட் சொல்றாரு அந்த ஸ்திரீ மாதிரி வேசி இல்லை அவள் வேசிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்ன பியூட்டி என்ன அருமை. எனக்கு ஸ்பெஷலா ரெவலேஷன் ரொம்ப இஷ்டம். அந்த அடையாளங்கள் அதுக்குள்ள தேவன் கொட்டச்சு வச்சிருப்பார் பாருங்க பொக்கிஷம் அப்படியே நீங்க தொடர்ந்து பார்க்கணும் ஒரு ஒரு வார்த்தை அதுல தெரியும் தேவனுடைய ஞானம். இங்க அழகா பண்ணிருக்கிறார் பாரு ரோம கத்தோலிக்க திருச்சபை மெய்யாத மனவாளன் கர்த்தர் இயேசுக்கு காத்திருந்திருக்கணும் காத்திருக்கல காத்திருக்காம இந்த உலகத்தின் ராஜாக்களோடு சேர்ந்து வேசித்தனம் பண்ணிச்சு. இது ஒரு வேட்டியான அமைப்பு. மெய் மனவாளனை வீட்டுட்டு பொய் ராஜாக்கள் போற தகாத உறவு வச்சுட்ட வேசி தேவன் சொல்றார் அந்த சபை. அப்புறம் சொல்றாரு அந்த 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 ஸ்திரீ வேசி மாத்திரம் இல்ல வேசிகளுக்கு தாய் அப்படின்னா இப்ப தெரியுது இந்த தாய்க்கு இன்னும் அநேக ஆரம்பிக்கிறாங்க குமாரத்திகள் இருக்கிறாங்க. குமாரத்திகள் கூட யாரு வேசிகள் பாருங்க என்ன ஒரு ஸ்ட்ராங் குமாரத்திகள் கூட வேசிகள். இப்பதான் புரியுது அந்த தாய் மாத்திரம் நம்ம அந்தி கிறிஸ்து சொல்லக்கூடாது சொல்ல முடியாது. அந்த தாய் யார் இருக்கிறாங்க குமாரத்திகள் இருக்கிறாங்க அவர்களையும் சேர்த்தா தேவன் சொல்றாரு மகாபாபிலோன் அந்த தாய் மாத்திரம் இல்ல தாயினுடைய குமாரத்திகளும் சேர்த்து இதுவரைக்கும் நாம ஒண்ணு கண்டு பிடிச்சிட்டோம் ஆன்டி கிறிஸ்து அமைப்பு ஹோப் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை அவ்வளவுதானா இல்ல. அந்த திருச்சபை தேவன் சொல்றாரு அது ஒரு தாய்மாய் அப்படின்னா அதுக்கு யார் இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க குமாரத்திகள் இருக்கிறாங்க அவங்க கூட தாய போலவே எப்படி இருக்கிறாங்க வேசிகள். அதனால தாயும் சரி இந்த பிள்ளைகளும் சரி எல்லாம் சேர்ந்துதான் என்ன இருக்கிறாங்க அந்தி கிறிஸ்து. யார் அந்த குமாரத்திகள் சகோதர சகோதரிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 11 வசனத்துல நம்ம அங்க போய் அங்க பார்க்கணும். ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு பாருங்க இந்த குமாரத்திகள் கூட தாயத்தோடவே வேசிகள் தேவன்னு சொல்லியிருக்கிறார். குமாரத்திகள் கூட தாயத்தோடவே என்ன பண்ணிருக்கிறாங்க வேசித்தனம் பண்ணிருக்கிறாங்க. தாய் எப்படி வேசித்தனம் பண்ணாங்க கர்த்தர் ஏற்கனவே விட்டுட்டு பூமியின் ராஜாக்களோடு தொடர்பு வச்சிருக்கிறார். அப்ப பிள்ளைகள் கூட என்ன பண்ணிருக்கணும் கர்த்தர் ஏற்கனவே விட்டுட்டு உலகத்தில் ராஜாக்களுக்கோட நினைச்சிருக்கணும். யார் இவங்க வெளிப்படுத்தும் விசேஷம் 13 அதிகாரம் 11 வசனம் போன வாரம் இதுல சகோதரர் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தார் உங்களுக்கு இப்ப வாசிங்க
பின்பு
முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷத்துல மிருகம் வந்துச்சுன்னா ஒரு ராஜ்யத்தை குறிக்கணும், ஒரு கிங்டம், ஒரு ராஜ்யம். இங்க நம்ம பார்த்தோம், பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையவை, உடைய ரெண்டு கொம்புகளை உடையதாய் இருந்துச்சு, ஆனா வலுச்சற்பத்தை போல கேட்டுச்சு என்று அங்க சொல்லியிருக்கிறார். சரி, இது அந்த ரெண்டு கொம்புகள் குறிக்கணும், இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து தேசங்கள் புரியுதுங்களா, இந்த ரெண்டு தேசங்கள் சேர்ந்து உருவாக்கிச்சு ஒரு சபை, அது கூட ஒரு ராஜ்யம். அந்த சபையை தான் இது அங்க குறிக்குது என்று நாம் அங்க பார்க்கிறோம். இந்த மிருகம் ஆட்டுக்குட்டி போல, ஆனா வலுச்சற்பத்தை போல பேசின அந்த மிருகம் பாத்தீங்களா, இது கூட ஒரு சபை தான், ஆனா ரெண்டு கொம்பு, ரெண்டு தேசங்கள் சேர்ந்து உருவாச்சு இந்த சபை. ஏன்னா ரெண்டு சபை, ரெண்டு தேசங்கள், ஒன்னு இங்கிலாந்து இன்னொன்னு அயர்லாந்து. இது எப்ப உருவாயிச்சு, 1531 மாற்றத்தில் இருந்து பிரிஞ்சு வந்து ஒரு சபை உருவாச்சு. இந்த சபையா இங்கிலாந்து தேசமும் அயர்லாந்து தேசமும் சேர்ந்து உருவாக்குனாங்க. The Episcopal Church, Episcopal சபை என்ற ஒரு சபை அங்க உருவாச்சு. இதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான மிருகம். கோபமார்க்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா, அதுக்கு எத்தனை கொம்பு, கோபமார்க்கம் மிருகம் சொல்லப்படுது, எத்தனை கொம்பு, 10 கொம்பு, எத்தனை தலை, 7 தலை. எப்படி இருந்துச்சு அந்த மிருகம், ரொம்ப கொடூரமான மிருகம். ஆனா இப்போ அது கோபமார்க்கம், கோபமார்க்கம் அது. ஆனா இங்க இன்னொரு சபை பத்தி பேசும்போது இது ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்துச்சு, ஆனா ரெண்டு கொம்பு தான், ஆனா ஒன்னு சொற்கம் போல பேசிச்சு பாத்தீங்களா. இது எபிஸ்கோபல் சர்ச் குறிக்குது. இது இங்கிலாந்து அயர்லாந்து தேசம் சேர்ந்து உருவாக்கிட்ட ஒரு சபை, சகோதர சகோதரிகள். சரி, இது ஏன் ஆட்டுக்குட்டி போல இருந்துச்சு பாருங்க, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது, கொஞ்சம் சாதுவா. ஆனா போமார்க்கத்துக்கு பயன்படுத்தின அடையாளத்துல அந்த மிருகம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப புதிய மிருகம். அப்படின்னா இந்த சபை ரோம கத்தோலிக்க திருச்சபை மாதிரி போக்குமார்க்கம் போல கடுமையான கடுமையான கடூரமான ஒரு சபை இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல சாது. அதுதான் இது எப்படி இருந்துச்சு, இந்த சபை ஆட்டுக்குட்டி போல இருந்துச்சு, ஆனா வலுச்சற்பத்தை போல பேசிச்சு. வலுச்சற்பம் எது கிடையாது பார்த்தோம், 3 பாகம் அட்டன் பண்ணிட்டு பதில் சொன்னா வலுச்சற்பம் எது கிடையாது. அரசியல் சக்திகள், அரசியல் அமைப்புகள், இங்கிலீஷ்ல சிவில் பவர் பாத்தீங்களா, போராட்டமும் வலுச்சற்பத்து கூட சேர்ந்து இருந்துச்சு. அதே போல இந்த சபை கூட என்ன பண்ணிருக்குது, வலுச்சற்பம் எதிர்கொள்ள அரசியல் சக்திகளோட சேர்ந்து இருக்குது பாத்தீங்களா. சோ இப்போ போக்கு மார்க்கம் அல்லாத ஒரு சபைய சொல்றார், ரோம கத்தோலிக்க திருச்சபை அல்லாத ஒரு திருச்சபை பத்தி அங்க பேசுறார். இது ரெண்டு தேசங்கள் சேர்ந்து உருவாயிருக்குது, இங்கிலாந்தும் அயர்லாந்தும் சேர்ந்து உருவாக்கி இருக்குது. இது போக்குவரத்தம் போல ரோம கத்தோலிக்க திருச்சபை போல ரொம்ப கொடிய சபை கிடையாது பரவாயில்ல, ஆனா போக்குவரத்தம் ரோம கத்தோலிக்க திருச்சபை எப்படி உலகத்தின் ராஜாக்களோட ஐக்கியம் வச்சுட்டு இருந்தாங்களோ அதே போல இவங்களே எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, இது வந்து ஆட்டுக்குட்டி போல இருந்துச்சு ஆனா வலுச்சற்பத்தை போல பேசிச்சு என்று அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகள். ரொம்ப அருமை, எப்படி மதமும் அரசியலும் சேர்ந்து கடந்த சுவிசேஷத்தின் இருந்த யுகத்துல இந்த மாதிரி சில சபைகள் உருவாகிட்டு இருந்துச்சு என்பதுதான் நம்ம அங்க பாக்குறோம். சோ இது ரொம்ப அருமையா இருக்கு, இந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்குட்டி போல வலுச்சற்பம் போல இருக்கிற இந்த மிருகம் இங்கிலாந்து அயர்லாந்து தேசங்கள் சேர்ந்து உருவாக்கின எபிஸ்கோபல் சபைய அங்க குறிக்குது. சோ அதுக்கு அந்த இங்கிலாந்து ராஜா தான் தலைவர்.
அதனால்தான் இன்னைக்கும் கூட கிறிஸ்துமஸ் தினத்தன்று நீங்க பார்த்தீங்கன்னா நியூஸ்ல ரொம்ப முக்கியமா பிபிசி பார்த்தீங்கன்னா அதுல இந்த இங்கிலாந்து ராணி ஜனங்களுக்கு அந்த எபிஸ்கோபல் சபையினுடைய சார்புல வாழ்த்துக்கள் அவங்க தெரிவிப்பாங்க. ஏன்னா அந்த சபைக்கு அவங்கத்தான் தலையாக அங்க இருக்கிறாங்க என்று பார்க்கிறோம். ஆனா இவங்க எங்கிருந்து வந்தாங்க நம்ம சொல்றோம், 1531 வருஷம், 1531 வருஷம் போப் மார்க்கெட்ல இருந்தாங்க, பிரிஞ்சு வந்துட்டான், பிரிஞ்சு வந்தான். இதெல்லாம் எப்படி நிரம்பிச்சுன்னா சகோதர சகோதரிகளே, 1517 ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றோம்னா தி ரிஃபர்மேஷன். அது என்ன சொல்றோம்னா என்னது சீர் மறுசீரமைப்பு அல்லது சீர் திருத்தம் பாத்தீங்களா. சோ இந்த சீர்திருத்தமே உருவாச்சு, அதாவது புரோட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் உருவாச்சு. இது யார் தலைமை தாங்கி நடத்தினது பாக்குறோம், மார்ட்டின் லூதர் நடத்தினார். ஆனா அவரோ இன்னும் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க, நிறைய தேவனுக்கு உண்மையான மனுஷங்க இருந்தாங்க, ஜான் வெஸ்லி, நாக்ஸ், ஸ்விங்லி, இவங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள். போப் மார்க்கத்தை அதாவது ரோம கத்தோலிக்க திருச்சபைய சில வசனங்களை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை தான் வேதம் சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து, தெளிவா கண்டுபிடிச்சாங்க மார்ட்டின் லூதர், நாக்ஸ், வெஸ்லி, ஸ்விங்லி இவங்கெல்லாம். அப்பதான் ஒரு ஒரு புரட்சி எடுத்துச்சு, ஒரு சீர்திருத்தங்க எடுத்துச்சு. சார் இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை அதனுடைய போதனைகளுக்கு விரோதமா இவர்களுடைய சீரமைப்பு பணிகளை அங்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச போது பாருங்க இவர்கள் எதிர்த்தாங்க, இவர்கள் புரொட்டஸ்ட் பண்ணினாங்க. யார யார புரியுங்களா, ரோம கத்தோலிக்க திருச்சி. அதனால்தான் இவங்களுக்கு என்ன பேர் வந்துச்சு, புரொட்டஸ்டன்ஸ் வந்துச்சு, புரொட்டஸ்டன்ஸ் வந்துச்சு. சோ இப்படித்தான் இவர்களே அங்க உருவானாங்க என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அதுக்கு பின்பு பாருங்க, இது 1517 நடக்குது. ஆனா இந்த எபிஸ்கோபல் எப்ப உருவாச்சுன்னு நம்ம சொல்றோம், 31 பாத்தீங்களா, ஒரு சில வருடங்கள் அப்படியே இந்த புரட்சி சீர்திருத்தம் எல்லாம் நடந்து 31 வந்த போது போப் மார்க்கெட்ல இருந்து இங்கிலாந்து அயர்லாந்து பிரிஞ்சு வந்துட்டு அவங்க ஒரு சபை உருவாக்குனாங்க, அது புரொட்டஸ்டன்ட் சபை தான். ஆனா பேர் வந்து எபிஸ்கோபல் சர்ச். பாருங்க இவங்க பத்தி தான் இப்ப நாம 13 அதிகாரத்துல பார்த்தோம், அந்த ரெண்டு கொம்புள்ள வலுச்சற்பம் போல பேசுற அந்த ஆட்டு ஆடு போன்ற மிருகம் சகோதர சகோதரிகள். பாருங்க இப்ப நம்ம யாரை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, யாரை தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், வசனத்துல சொல்லு கரெக்டு, அந்த வேசியினுடைய வேசி பிள்ளைகள் இல்லைங்களா, வேசியினுடைய வேசி பிள்ளைகள் பார்ப்போம். ஏன்னா அந்த வேசியிலிருந்து தான் பிள்ளைகள் வரும், அவங்களும் வேசியா இருக்கிறோம். பாருங்க இந்த எபிஸ்கோபல் சபை அங்க வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் நமக்கு சபை சத்திரத்துல தெரியும் புராட்டஸ்டன் சபைகள் உலகம் முழுக்க அங்க உருவாச்சு. மார்ட்டின் லூதர் அவருக்கு பின்னாடி வந்த முக்கியமான போதகர்கள் இவர்களுடைய போதனைகள் ஆரம்பத்துல ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்படின்னா ரோம கத்தோலிக்க திருச்சபைகளுடைய கள்ள போதனையில் இருந்து வேறுபட்டு வந்து மெய்யான சத்தியத்தை ஓரளவுக்கு புரிஞ்சிக்கொண்டு கொஞ்சம் பரிசுத்தமான ஒரு சபையாக ஆரம்பிச்சு இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் சகோதர சகோதரிகளே. ஆனா அது அப்படியே இருந்துச்சானா, அதை நிச்சயமா அப்படியே இல்ல, சாத்தான் அப்படியே இருக்கு, அவங்களே என்ன பண்ணல விடல என்று நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகள் இப்படித்தான் போச்சு. ஒரு 200-300 ஆண்டுகள் இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் உண்மையா இருந்தாங்க தேவனுக்கு, தங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்துக்கு வைராக்கியம் காண்பிச்சாங்க, ரோம கத்தோலிக்க சபையினுடைய கண்ண போதனையிலிருந்து விடுபட்டு தனியாக செயல்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா 2-3 நூற்றாண்டுகள் கடந்த பின்பு பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் மறிக்கிறாரு, அவர் கூட இருந்து இந்த சீர்திருத்தத்தில் ஆரம்பிச்சு வச்ச முக்கியமானவங்க மறிச்சு போனாங்க. இந்த முக்கியமான தலைவர்கள் அதாவது இந்த சீர்திருத்தலுக்கு இந்த புராட்டஸ்டன் சபைகள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான தேவனுடைய மனுஷங்க மறைஞ்சதுக்கு பின்பு காலப்போகல இந்த புராட்டஸ்டன் சபைகளும் யாருடைய பாதையை அப்படியே கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய தாய் சபை, தாய் சபைன்னு பார்த்தோம், போக்கு மார்க்கம் பாருங்க, தாய் சபையினுடைய போக்கையே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. என்ன போக்கு? தாய் சபை என்ன பண்ணிடுச்சு? உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய அதிகாரம், ஆதிக்கத்துக்கு ஆசைப்பட்டு அரசியல் அமைப்புகளோட தங்களுடைய கைகளை சேர்த்து கொண்டு தேசித்தனம் எப்படி பண்ணினாங்களோ அதே போல புராட்டஸ்டன்ட் சபைகளும் அவர்கள் உருவாகி ஒரு 200-300 வருஷத்துக்கு பின்னால அப்படியே அப்படியே அவங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம் எல்லாம் போய் கள்ள உபதேசத்துக்கு விரோதமா அவர்கள் பண்ணின போராட்டங்கள் எல்லாம் மறந்து போய் இவர்களும் அப்படியே உலகத்தினுடைய ராஜாக்கள் கூட கை கோர்த்துட்டு உலகத்தினுடைய அதிகாரம் ஐஸ்வர்யங்களுக்கு மயங்கி இவர்களுமே அப்படியே அந்த வேசி தனத்துக்குள்ள அங்க போனாங்க. வஞ்சனை புராட்டஸ்டன்ட் சபைகளை மீண்டும் தவறான பாதைக்குள்ளேயே அங்க வழி நடந்துச்சு என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சத்தியத்தை விட்டு விலகிட்டோம். அதனால்தான் இன்னைக்கு கூட யார் இருக்கிறாங்க? புராட்டஸ்டன்ட் சபைகள் இருக்குங்கன்னா இருக்காங்களா இல்லையா? இருக்கிறார். ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? தேர் ஆர் புரோட்டஸ்டன்ஸ் பட் தேர் இஸ் நோ புரோட்டஸ்ட். அப்படின்னா என்ன? புரட்சி பண்ணி ரோம கத்தோலிக்க திருச்சபையை விட்டுட்டு வெளியே வந்தா அந்த அருமையான சபைகளும் இருக்குது. ஆனா அந்த சபைகளுக்குள்ள என்ன இல்லை? அந்த புரட்சி இல்லை. எப்படி மார்டின் லூதர், ஸ்விங்லி, நாக்ஸ் நின்னாங்க தைரியமா போக் எகேன்ஸ்டா, நீங்க சொல்றது வசனத்துல இல்ல, அது கள்ள சத்தியம், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த வைராகியம், அந்த துணிச்சல், அந்த தெளிவு எல்லாம் இன்னைக்கு இருக்கிற புரோட்டஸ்டன்ட் கிட்ட இல்ல. ஆனா பேர் மாத்திரம் என்ன வச்சிருக்கிறாங்க? புரோட்டஸ்டன்ட். ஆனா இவங்க கூட இப்ப யார் போலவே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க? தாய் சபை. அதுதான் தேவன் சொல்றாங்க. அந்த ஸ்திரீ நீ பார்க்கலையே தலை கவனி, அது வேசிகளுக்கு தாய். அப்படின்னா இது வேசியா இருந்துச்சு, இவள்ல இருந்து சில பிள்ளைகள் தோன்றினாங்க, தாயில இருந்து வந்தவர் தான் பிள்ளையாகிறார். சோ தாய் சபை ரோம கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வந்தவங்க புராட்டஸ்டன்ட் சபைகள் தான் அந்த குமாரத்திகள். ஆனா தாய் எப்படி வேசியா இருந்தாலும் அதே போல குமாரத்திகள் கூட என்ன ஆயிட்டாங்க? எப்படி தாய் சதை வந்துட்டு கத்தரை வேசியை மறந்துட்டு உலகத்தின் ராஜ்யத்தில் கூட சேர்ந்தாங்களோ அதே போல இந்த புராட்டஸ்டன்ட் சபைகளோ கத்தரை வேசியை விட்டுட்டு இந்த உலகத்தின் ராஜாக்கள் கூட அங்க சேர்ந்துட்டாங்க. இத பியூட்டிஃபுல்லா ரொம்ப அருமையா ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஏசாய 4:1 நினைக்கலாம் இது ஒரு புருஷனுக்கு 7 மனைவிகள் இருக்கிற காலம் பத்தி பேசிட்டு இருக்குது. ஏன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு காலம் வரும், அப்ப ஒரு மனுஷனுக்கு 9 மனைவிகள் இருப்பாங்க, அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ஏதாவது பேசிருக்கிறாரா தேவன்? இல்ல, இது நேரடி பார்வை இல்ல, இது அறியாத பார்வை சகோதர சகோதரிகளே. அண்ணா 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொள்ளுவான். பார்த்தீங்களா, 7 ஸ்திரீகள். உண்மையான சபை பற்றி பேசும்போது ஸ்திரீ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஆனா இங்க வந்து ஸ்திரீ பயன்படுத்தப்பட்டிருக்குதா? இல்ல, ஸ்திரீ. பார்த்தீங்களா, அப்ப இது உண்மையான சபை பற்றி பேசவே இல்லை சகோதர சகோதரிகளே. இது வேற சபைகள் பத்தி பேசிட்டு அங்க இருக்குது. ஆனா என்ன சபைகள், ஒரு புருஷனை ஏழு ஸ்திரீகள் குடிச்சிருக்கிறான். குடிச்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிச்சுக்கிறோம். அப்படின்னா நீங்க ஒண்ணு எங்களுக்கு ஆகாரம் போஷிக்க வேண்டாம், எங்களுக்கு சொந்த ஆகாரம் இருக்கு, நாங்க புசிச்சுக்கிறோம். அப்புறம் நீங்க ஒண்ணு எங்களுக்கு டிரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு சொந்தம் வஸ்திரம் இருக்கு, அதை நாங்க உடுத்திக்கிறோம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கிறதுக்காக உங்க பேர் மாத்திரம். ஸ்திரீகள் பாத்தீங்கன்னா, யார் இந்த ஸ்திரீகள், என்ன மாதிரி ஸ்திரீகள் இவங்க பாருங்க. அதாவது ஒரு புருஷன் ஒரு மனைவினா, அந்த மனைவிக்கு சகலமும் யார்தான் செய்யணும், அதை யார் அனுமதிக்கணும், அவள் தான் மனைவி இல்லைங்களா. ஏன்னா தேவனுடைய திட்டத்தில் பாக்குறோம் இல்லைங்களா, புருஷன் தலைனா மனைவி எப்படி இருக்கிறாங்க, சரீரத்துக்கான எல்லா யோகமும் எதுதான் செய்யணும், தலையை தான் செய்யணும், அதுக்கு எது கீழ்படையணும், சரீரம் கீழ்படையணும், இதுதான் தெய்வீக ஏற்பாடு. அந்த அடையாளத்தை அப்படியே தேர்தல் எடுத்து வைக்கிற அந்த சபைக்கு, அது சபைக்கும் பொருந்தும். ஏன்னா சபை வந்து சரீரம், நான் தலையாரு பச்சைங்களா. அப்ப சபைக்கான எல்லா விஷயத்தையும் யார்தான் செய்வார், கிறிஸ்து செய்வார். அதுக்கு சபை என்ன பண்ண புத்தி இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்களா, ஸ்திரீகள் ஏழு ஸ்திரீகள், இதோ பாருங்க, உங்க ஆகாரம் வேண்டாம், உங்க துணிமணி எனக்கு வேண்டாம், பேரு மாத்திரம் வேணும். யார குறிக்கிட்டீங்க சகோதர சகோதரிகளே, அந்த ஒரே புருஷன் யார் கிடையாளம், யார் கிடையாளம், சகோதர சகோதரிகளே, ஒரே புருஷன் நம்முடைய கர்த்தராகியா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்புறம் அந்த ஏழு ஸ்திரீகள் யார் கடையாளமா இருக்கணும் அப்படின்னா, ஏழு ஒண்ணு எப்பொழுதுமே எதுக்கான நம்பர், ஒருவத்துக்கான நம்பர். சோ இந்த ஏழு யார் கடையாளம்னா, இந்த சுவிசேஷ யுகம் முழுக்க உருவாகிற சபைகளுக்கு அடையாளம், புராட்டஸ்டன் சபைகளுக்கு அடையாளம். பாருங்க, இந்த புராட்டஸ்டன் சபைகள் முழுமையான பூர்ணமான எல்லா புராட்டஸ்டன் சபைகளும் என்ன செய்யறாங்க இன்னைக்குன்னா, இந்த வசனத்துல தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே புருஷனை குறிச்சுக்குவாங்க, யாரே கத்துறாங்க, இந்த புராட்டஸ்டன் சபைகள் எல்லாம் யாருடைய சபைன்னு பார்த்தாங்க சொல்லுவாங்க, நாங்க கிறிஸ்தவன் சபை. அது அது வந்துட்டு சிஎஸ்ஐயா இருந்தாலும் சரி, ஏசியா இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்ட் மிஷனா இருந்தாலும் சரி, டிஎல்சி ஏஎல்சியா இருந்தாலும் சரி, இல்லாட்டி பீட்டர்ஸ் சர்ச்சா இருந்தாலும் சரி, எந்த சபையா இருந்தாலும் சரி, எல்லாம் என்னதான் சொல்றாங்க, நாங்க கிறிஸ்துவன் ஒரு புருஷனுடைய ஒரு புருஷனை புரிச்சுக்கோம். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் சொந்த ஆதாரமே இருக்கு அப்படின்னா, ஆதாரம் என்ன குறிக்குது, போதனைகள், போதனைகள் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதை கட்ட ஏற்றுக்கிட்ட இங்க பாருங்க, உங்களுடைய உபதேசங்கள் போதனைகள்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்குன்னு சொந்தமான உபதேசங்கள் இருக்கு, எங்க சபைக்குன்னு சொல்லிட்டு பாரம்பரியமான போதனைகள் உபதேசங்கள் நம்பிக்கைகள் விசுவாசங்கள் விசுவாச பிரமாணங்கள் இருக்கு, அது எங்களுக்கு போதும், கிறிஸ்துவின் உபதேசம் வேண்டாம் எங்களுக்கு, எங்களுக்கு பாரம்பரியமான நம்பிக்கைகளே அது போதும். பேப்டிஸ்ட் சர்ச்சா அவங்க புராட்டஸ்டன்ட் சபையில இருக்கிறவங்க, பேப்டிஸ்ட் சர்ச்சா அவங்க சொல்றாங்க, பேப்டிசம் டாக்டர் தாம் மெயின், அதை குடிச்சிடுவோம், மற்றதெல்லாம் இருந்துடுவோம், இது அவங்களுடைய விருப்பம். சிஎஸ்ஐ அவங்க ஒரு பாணி இல்லாட்டி சாந்த தேவா, அவங்களுக்கு சனிக்கிழமை தான் ஒரே விஷயம் குடிச்சுக்குவாங்க, அது பாரம்பரியமான நம்பிக்கை. இல்லாட்டி டிஎல்சி ஏஎல்சி எல்லா முத்திரம் பேசிச்சா என்ன சொல்லிடுவாங்க, கிறிஸ்தவர் நல்லா தான் பேசினார், நல்லா தான் பண்ணார், பட் எங்களுக்கு மார்ட்டின் லூதர் போதனைகள் தான் முக்கியம். அவங்க தான் பாரம்பரிய நம்பிக்கைகள் போதனைகள் எங்களுக்கு, இது காலங்காலமா எங்களுடைய சபையை ஸ்தாபிச்சவர்கள் சபையை நடத்தினவங்க சபை போதகர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்களோ அதுதான் எங்களுக்கு ஆகாரம். கிறிஸ்தியேசுங்களுடைய உபதேசம் வேண்டாம் சொல்லுவாங்க, ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை புரிச்சிருவாங்க, அதை சொல்லுவாங்க, உங்க ஆகாரம் எங்களுக்கு ஆனா எங்க சொந்த ஆகாரம் இருக்கு, என்ன ஆச்சரியம். இன்னைக்கு இதெல்லாம் உண்மை, நான் இங்க உங்களுக்கு முன்னாடி தைரியமா போய் பேச முடியாது, அப்படி கூட சொல்றாங்க சொல்லுவாங்க, ஆனா முடியாது சகோதர சகோதரி. நீங்க தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு முன்பாக நமக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஆனா சத்தியம் பேசுறதுக்கு தேவன் அனுமதிக்கிறார். சத்தியம் தான் இங்க பிரச்சனை. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க, நிச்சயமா சொல்லுவாங்களா உங்களுடைய வஸ்திரம் வேணா எங்களுக்கு தந்தா வஸ்திரம் வேணா வஸ்திரம் வஸ்திரம் எதுக்கு பயன்படுத்துறோம் இல்ல எதுக்கு பயன்படுத்துறோம் நம்மளுடைய அவலட்சணமான நிர்வாணத்தை மூடுவதற்கு பயன்படுத்தும். அந்த அவலட்சணமான நிர்வாணம் குறிக்குது நம்மளுடைய பாவம். பாவம் இல்ல, நம்முடைய பாவத்தை மூடுவதற்கு ஒரே ஒரு நீதி தான் இருக்கு. நீதி யாருடைய நீதி? கர்த்தரேசனை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிற நீதி. அந்த நீதினால தேவன் நம்ம பாவத்தை என்ன பண்றாரு? மறைக்கிறாரும் மன்னிக்கிறார். அந்த வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா நீதியில் வஸ்திரத்தை குறிக்குது. பாத்தீங்களா, இப்ப நமக்கு எல்லா வஸ்திரம்னா யாருடைய வஸ்திரம் தான் இருக்குது? கர்த்தரேசனோட பலியை விசுவாசிக்கிறதன் மூலம் நாம பெற்றுக்கொண்ட நீதியில் வஸ்திரம் தான். நம்ம பாவங்கள் இன்னைக்கு யாருடைய நீதினால மன்னிக்கப்பட்டிருக்கு? ஆனா இவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அந்த நீதி பத்தி எல்லாம் கவலை கிடையாது, அந்த வஸ்திரத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு சொந்த வஸ்திரம் இருக்கு, சொந்த நீதி இருக்கு. அப்படின்னா இவர்கள் தங்களுடைய பாவங்கள் மறைக்க மன்னிக்கப்படுவதற்கு என்று தாங்களாக ஏற்படுத்திக் கொண்ட சில சுயநீதிய அவர்கள் உடையவங்களா இருப்பாங்க. என்ன பண்றாங்க இன்னைக்கு இந்த ப்ரோடஸ்டன் சபைகள் எல்லாம், ப்ரோடஸ்டன் சபைகள். நான் கீழே வந்து பெரிய பிராக்கெட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன், அதுல நீங்க தான் ஃபில் பண்ணிக்கணும். எந்தெந்த பேர் வருதோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எந்தெந்த பேர் நாளைக்கு ஒரு ப்ரோடஸ்டன் சபை புதுசா ஆரம்பிச்சு போறாங்க சேர்த்துக்கோங்க. அதிக லிஸ்ட்ல இதுவரைக்கும் எத்தனையோ ப்ரோடஸ்டன் சபைகள் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவன் அப்படித்தான் வைக்கிறான். இவங்க எல்லாம் இதைத்தான் செய்யணும். என்ன பண்றாங்க, தங்களுடைய சுயநீதியில நிக்கிறாங்க. அப்படின்னா நாங்க ஹாஸ்பிட்டல் கட்டுவோம், காலேஜ் கட்டுவோம், பள்ளிக்கூடம் கட்டுவோம், அனாதை ஆசிரமங்கள் கட்டுவோம், ஈஸ்டருக்கு நிறைய பேருக்கு இலவசமா சாப்பாடு கொடுப்போம், திருமணி வாங்கி கொடுப்போம், கிறிஸ்துமஸ்க்கு செய்வோம், அதுக்கு செய்வோம், இதுக்கு செய்வோம், இதெல்லாம் செஞ்சா போதும் எங்களுடைய பாவங்கள் என்ன ஆயிடும்? மன்னிக்கப்பட்டுடும். இதுதான் சுயநீதி. இந்த மாதிரி பாருங்க, இன்னைக்கு இருக்கிற ப்ரோடஸ்டன்ட் சபைகளுடைய நிலை தேவன் தெளிவா சொல்றாங்க. அந்த ஏசாய வஸ்திரத்துல ஏழு ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொள்வாங்க, ஆனா தங்கள் சொந்த ஆகாரத்தை சொந்த வஸ்திரத்தையே வச்சுக்குவாங்க. அந்த புருஷன் கிட்ட சொல்வாங்க, எங்கள் உண்டை நீங்க படிக்க உங்கள் பேர் மாத்திரம். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ப்ரோடஸ்டன்ட் சபைகள் கர்த்தர் இயேசுவின் பெயரை மாத்திரம் வைத்துக் கொள்வாங்க, ஆனா அவருடைய உபதேசத்துல நிலைச்சு நிற்க மாட்டாங்க. அவரால் உண்டாகிற தேவ நீதிய கருப்பிக்க முயற்சிக்க மாட்டாங்க. சுய நீதியில நிற்கிறவர்களாக இவர்களே அங்க காணப்படுவார்கள் என்று அங்க நாம பார்க்கிறோம். சகோதர சகோதரர்கள், இவ்விதமாக இந்த வசனத்துல சொல்லப்பட்ட ஸ்திரீகள் இன்னைக்கு யாரை புரிகிறாங்கன்னா, கள்ள சபைகளாக இருக்கிற அனைத்து ப்ரோடஸ்டன்ட் சபைகள் மற்றும் ரோமன் கத்தோலிக்க சபையுமே சேர்த்து அங்க சொல்றது பார்க்கிறோம். ஏன்னா இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபையும் அங்க செய்து கொண்டு அங்க இருக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை தேவன் ரொம்ப விசேஷமா ப்ரோடஸ்டன்ட் சபைகளுக்கு அங்க தெளிவா காண்பிக்கிறார். ஏன்னா ரோம கத்தோலிக்க சபைக்கு அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல அதிகாரங்கள் எக்கச்சக்கமா வச்சுட்டார். ஆனா ப்ரோடஸ்டன் சபைகள் இன்னிலடங்காத அளவுக்கு உருவாகும். அதனால தான் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் அடையாளம் எடுத்து வச்சுட்டார். ஏழு ஸ்திரீகள் இந்த சுவிசேஷம் முழுக்க உருவாகிற எல்லா ப்ரோடஸ்டன் சபைகளும் டிட்டோவை செய்வோம். அவர் பேர் மாத்திரம் எங்களுக்கு இருக்கும், நாங்கள் கிறிஸ்தேசின் சபை. ஆனா அவருடைய உபதேசம் வேண்டாம், அவருடைய நீதி அதெல்லாம் வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம். அந்த மேட்டர் நாங்களே பார்த்துக்கிறோம். எவ்வளவு அருமையாக இருக்குது சகோதர சகோதரிகள். ஆனா உண்மையான சபை எங்க இருப்பாங்க? அது உங்களுக்கு கேள்வி வரும். இப்போ அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய முழுமை பார்த்துட்டோம். அந்த தாய் அப்புறம் தாயினுடைய பிள்ளைகள் பார்த்தாச்சு. தாய் ரோம கத்தோலிக்க திருச்சபைனா அந்த திருச்சபையிலிருந்து பிரிந்து வந்த இன்னைக்கு இருக்கிற அனைத்து ப்ரோடஸ்டன்ட் சபைகளும் தாயின் மூலம் வந்துட்டா குமாரத்திகளா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்த்துதா தேவன் சொல்றார், வேசி வேசி பிள்ளைகள் மகா பாதியும். ஒரே குழப்பம், ஒரே குழப்பம். அப்ப யார் உண்மையான சபை? யார் உண்மையான சபை? அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 பார்த்தீங்களா, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் கூட இருக்கிறவர். இந்த வசனம் பத்தி படிக்கும் போது அவங்க யார் ஆட்டுக்குட்டியானவர்? கத்தராகியா இயேசு கிறிஸ்து. அவர் கூட இருக்கிற 144,000 பேரு கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாகிய சபை, அவருடைய உண்மையான மனவாட்டி, the true church, உண்மையான சபை. அவர்கள் பற்றி சொல்லும் போது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக்க மாட்டாங்க. கற்புள்ளவர்கள் இவங்க, என்ன அர்த்தம்? 144,000 பேர் கர்த்தர் ஏழு கூட மகிமையில் இருக்கிறவர்களாக காணப்படுகிற அந்த சபை எப்படிப்பட்டவங்கன்னா ஸ்திரீகளால் தங்களை. யார் இந்த ஸ்திரீகள்? பாருங்க, முன்னால் என்ன அர்த்தம் எல்லாம் சொல்லியிருப்பாங்களோ தெரியல, ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் இயேசுவினுடைய சபையில இந்த கல்யாணம் பண்ணாதவங்க மாத்திரம் தான் இருப்பாங்க. எல்லாம் குழப்பம் தான், அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. திருமண எல்லாம் தேவன் பாருங்க எப்படி இருக்குது. ஆமா சரிங்களா. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த சபை அவருடைய ஒரு கேரக்டர் என்ன, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்திக்க மாட்டாங்க. யார் இந்த ஸ்திரீகள் அப்படின்னா இப்பதான் பார்த்தோம், யார் அவங்க? கரெக்ட், வெரி குட், வெரி குட். போப் மார்க்கம் மற்றும் பாகிஸ்தான் சபைகள் தான் இந்த ஸ்திரீகள். உண்மையான சபை எப்படிப்பட்டவங்கன்னா அவர்கள் சத்தியத்தை அறிஞ்சதுக்கு பின்னால, சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு பின்னால, ஒரு போதும் ரோம கத்தோலிக்க சபையினாலேயோ இல்ல ப்ரோடெஸ்டன்ட் சபைகளினாலேயோ தங்களை என்ன பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பியூட்டி பார்க்க சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் தேவனுடைய மகத்துவம். இந்த சத்தியம் இது பத்தி யார் எது பேசினாலும் நேர்ல நின்று பேசணும். ஒருவேளை இது பொய்னா அப்ப இந்த வசனத்துக்கு உண்மையான கருத்தை தைரியமா நின்று சொல்ல சொல்லுங்க. அப்படி சொன்னாங்கன்னா இந்த வசனங்களுக்கு இவ்வளவு அருமையான விளக்கம் சொன்னாங்கன்னா போனாங்க. இல்ல அவர் கேள்வி கேள்வி எப்பேற்பட்டவரா இருந்தாலும் சரி, இது கடைசி காலம். இது உங்கள் ரட்சிப்பு, என் ரட்சிப்பு தேவனே ஒரு பெரிய வாய்ப்பு வச்சிருக்காங்க. எவ்வளவோ வஞ்சனைகள் வரும், ஆனா இங்க சத்தியம் பார்க்கிற எவ்வளவு தெளிவா இருக்குது. தேவன் கிளியார வச்சிருக்கிறார். வசனம் அறிவிங்களா, நல்ல மரத்தை எதனால அறிவீங்க? நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம விசுவாசிக்கிற போதனைகள் காணிக்கும் நாம் கர்த்தருடைய சீஷர்களா, கர்த்தருடைய ஊழியர்களா, இல்ல சொந்தத்துக்கு சுயத்துக்கு ஊழியர் செய்யறவங்களா. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் கொஞ்சம் சீரியஸா பேசுறேன், வேற வழி இல்ல. ஏன்னா இங்க அவ்வளவு அனுமதி இருக்குது இந்த இடத்துல நாங்க பாக்குறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஆனா கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. தைரியமா நீங்க கத்திக்காக, கர்த்தருக்காக நில்லுங்க. தைரியமா நில்லுங்க, தேவன் உங்கள் பட்சத்துல இருப்பான். ரொம்ப தெளிவுதான். இந்த காலத்துல உண்மையான சத்தியம் கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சிட்டா இல்ல உறுதியா நிக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், ரொம்ப தெளிவு வேணும், கிளியர்னஸ் ஆஃப் மைண்ட் வேணும். ஆனா பரிசு தாழ்ந்தா தெளிந்த புத்தி நமக்கு இருக்கும். தேவன் கொடுக்குறாங்க, கவலைப்படுறாங்க, ஆனா ரொம்ப கான்பிடண்டா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படித்தான். கர்த்தர் இயேசு மாதிரி அவர் வந்துட்டு யூத சிங்கம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சிங்கம் மாதிரி இருக்க வேண்டிய சிங்கம் மாதிரி இருங்க. அங்க போய் ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்காதிங்க. யாராவது ஏதாவது சொன்னா, ஏதாவது பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டா அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. கேரக்டர் காணும், நல்ல கேரக்டர் காணும், சாந்தம், அமைதி, பட் தெளிவு, ரொம்ப துல்லியமா வசனம் 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 அப்படி பண்ணணும். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு துல்லியமா வந்துட்டு உண்மையான சபை வந்துட்டு இந்த கள்ள சபைகள்னால தங்களை என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கரைப்படுத்திக்க மாட்டாங்க. கற்புள்ளவர்கள் இவர்களே பாருங்க. அப்படின்னா சத்தியத்தை விசுவாசிச்சு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அன்பு செலுத்தி தங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவாங்க. எந்த விதமான கள்ள உபதேசங்கள்னாலும் தங்களை கலங்கப்படுத்திக்க அனுமதிச்சிட மாட்டான். எந்த விதமான கள்ள சபைகள்னாலையும் தங்களுடைய விசுவாசம் சீர்குலைக்கப்படுவதற்கு அனுமதிச்சிட மாட்டான். அப்படி இருக்கிறவங்கத்தான் கர்த்தரேசனுடைய சபையில சரீரம் அந்த அங்கமாக முடியும். சதவசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் கூட. இவங்களை பத்தினா வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 24 வாசிங்க. சபையை பற்றி நீங்க சொல்லும் போது அவர்கள் எப்படி இருக்கிறாங்களாமா, மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருக்கிறார். உண்மையான சபை எப்படி இருக்கிறாங்கன்னா இப்படி கூட இருக்கிறாங்களாமா. ஒரு மிருகத்துக்குன்னு சொல்லி ஒரு முத்திரை இருக்குது, அந்த முத்திரையை என்ன பண்ண மாட்டாங்க, தங்கள் நெற்றியிலையும் வாங்க மாட்டாங்க, தங்கள் கைகளையும் வாங்க மாட்டாங்க. மிருகம் எதை பார்த்துட்டோம் நம்ம, மிருகம் எது பார்த்துட்டோம், ஐயோ இல்ல இப்ப நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல மிருகம், மிருகம்னா போக்கு மார்க்கம் சரிங்களா. அப்புறம் மிருகத்தின் ஸ்வரூபம் வேற ஒண்ணு இருக்கு, அது என்ன நான் உங்களுக்கு சொல்லல, அது பின்னாடி சொல்றாரு. ஆனா இந்த மிருகம் இருந்தது மிருகத்தினுடைய ஸ்வரூபம் இருக்கு, இது ரெண்டையும் இந்த உண்மையான சபை என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், அந்த மிருகத்துக்கு ஒரு முத்திரை இருந்துட்டு அந்த முத்திரைய தங்கள் நெற்றிலையும் வாங்க மாட்டாங்க, கைகளையும் வாங்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் இன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறீங்களா தெரியல, ஆனா இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். உண்மையான சபை எப்படி இருப்பாங்க, மிருகத்தினுடைய அதன் சொரூபம் இன்னும் நான் உங்களுக்கு சொல்லாதது அதனுடைய முத்திரை, முத்திரைனால என்ன தான் ஒரு அடையாளம் இல்லைங்களா, அந்த அடையாளத்தை தங்கள் நெற்றியிலேயே வாங்க மாட்டாங்க, கையிலையும் வாங்கணும். நெற்றி எது கிடையாது, நெற்றி 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 அடையாள பாஷை வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன இருக்குது, இது நெற்றி எதை பாதுகாத்துக்கிறது, மூளை இல்லைங்களா, மூளை மூளை நம்மளுடைய அறிவு நுண்ணறிவு. சோ இந்த உண்மையான சபை இந்த மிருகம் அதனுடைய சொருப்பம் அதனுடைய முத்திரை இந்த போர்மார்க்கம் புராடஸ்டன்ட் சபைகள் இவங்களுடைய உபதேசங்கள்னால தங்கள் அறிவை என்ன பண்ண மாட்டாங்க, கலங்கப்படுத்திக்க மாட்டாங்க, தங்கள் அறிவை நிரப்ப மாட்டாங்க. இந்த பொய்யான அமைப்புகளினுடைய போதனைகளை அவர்கள் ஏற்றி வைத்துக் கொள்ள மாட்டாங்க. நெக்ஸ்ட், அவங்களுக்கு அந்த முத்திரையை தங்கள் கைகளில் கூட வாங்க மாட்டாங்க. கை எது கிடையாது, கை கிரியேட் ஆக்சன் இல்லைங்களா, கை வச்சுட்டா என்ன பண்றோம் பாருங்க. உண்மையான சபை வேற என்ன கூட செய்ய மாட்டாங்கன்னா தெரியாம கூட இந்த மிருகத்தினுடைய மிருகத்தும் மிருகம் மற்றும் மிருகத்தின் சொருபத்தினுடைய முத்திரையை தங்கள் கையில வாங்க மாட்டாங்கன்னா கை பாருங்க, கிரியைகளுக்கும் அடையாளம் ஆதவனுக்கும் அடையாளம். உண்மையான சபை இந்த கள்ள அமைப்புகளுக்கு இந்த கள்ள வெறிகள் கள்ள சபைகளுக்கு எந்த விதத்திலையும் துணை போக மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, அவங்களை தாங்க மாட்டாங்க. பொதுவாக இந்த கள்ள அமைப்புகள் ரோம கத்தோலிக்க திருச்சபையோ இன்னைக்கு இருக்கிற அத்தனை புராட்டஸ்டன் சபைகளோ யாருடைய ஆதரவு தான் நிற்குது, ஜனங்கள் இல்லைங்களா, அந்தந்த சபைகள் இருக்கிற விசுவாசிகள். ஒவ்வொரு சபையும் எதுல பெரிய மார்க் அடிக்கிறாங்க, எங்க காங்கிரகேஷன்ல இவ்வளவு மெம்பர்ஷிப் சொல்றாங்களா இல்லைங்க பாருங்க. இப்ப நம்ம ஒரு புராட்டஸ்டன் சபையில ஒரு ரோம கத்தோலிக்க திருச்சபையில ஒரு அங்கத்தினர் ஆகிறோம்னா அதன் மூலம் அந்த சபைக்கு நம்ம என்ன கொடுக்கிறோம், ஒரு ஆதரவு கொடுக்கணும். எப்படி அங்கத்தினர் ஆயிட்டா அங்கதா போவோம், அப்படி நம்முடைய கைகளில் பிரயாசம் பணம் பலி யாருக்கு எந்த கேட்க கொடுப்போம், அங்கதான் கொடுப்போம். அவருடைய ஊழியர்களை தாங்கிறது அவருடைய ஊழியத்துல பலவித பங்குகள் எடுத்துட்டு உண்மையான போஷத்துவாங்க கருத்து வேலையின் சபை அது செய்ய மாட்டாங்க. அவர்களை அந்த மிருகத்தின் முத்திரைய நாங்க நெற்றிலையும் வாங்க மாட்டாங்க, கைகளிலையும் வாங்க மாட்டாங்க. இந்த கல்ல சபை அமைப்பதனுடைய போதையினால தங்களை கரைப்படுத்திக்கவும் மாட்டாங்க. அந்த அமைப்புகளுக்கு எந்த விதமே தங்கள் ஆதரவையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் உண்மையான அந்த சபை என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இந்த மிருகம் பத்தி பார்த்துக்கோ, இந்த மிருகத்தின் சொரூபம் எதை குறிக்குது? ஏன்னா மிருகம் மிருகத்தின் சொரூபம் இது ரெண்டுமே என்ன பண்ண மாட்டாங்க, வணங்க மாட்டாங்கன்னு படிச்சோம். உண்மையான சபை இந்த மிருகத்தின் சொரூபம் எதை குறிக்குது? இங்கிலீஷ்ல த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகம்னா பீஸ்ட், மிருகத்தின் சொரூபம்னா இமேஜ் ஆஃப் த பீஸ்ட். மிருகம் குறிக்குது போக் மார்க்கம் ரோம கத்தோலிக்க திருச்சபை. மிருகத்தின் சொரூபம் அப்படின்னா என்ன சொல்லலாம், அப்படியே யார் மாதிரியே இருக்கும் பாரு. மிருகத்தினுடைய சொரூபம் என்னுடைய சொரூபம் எப்படிதான் இருக்கும், என் தம்பி மாதிரியா இருக்கும் இல்லை என்ன மாதிரியா இருக்கும் இல்லைங்களா? சோ மிருகத்தின் சொரூபம்னா பார்க்கறது அப்படியே யார் மாதிரியே இருக்கு, மிருகம் மாதிரியே இருக்கு. எது குறிக்கிற மிருகத்தின் சொரூபம் சகோதர சகோதரிகளே? வேற ஒண்ணும் இல்ல, இந்த பாகஸ்தன் சபைகளுக்குள்ள ஒரு அருமையான ஒருங்கிணைப்பு உருவாச்சு. ஒரு ஒருங்கிணைப்பு என்ன இது ஒருங்கிணைப்பு? அதாவது ரோம கத்தோலிக்க சபை உலகம் முழுக்க பரவி இருந்தாலும் ஒரே தலைமை செயலகம், ஒரே தலைமை எல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு இல்லைங்களா? அப்படி அருமையா கட்டப்பட்டிருக்காங்க. அதனால்தான் அந்த தேவனுக்கள் தான் அது ஒரு ராஜ்யம் பாரு, அது ஒரு ராஜ்யம், அது ஒரு பீஸ்ட், அது ஒரு மிருகம் அப்படி சொல்லிட்டாங்க தேவன். ஆனா புராடஸ்டன்ட் சபைகள் உருவாச்சு 1517 அப்புறம் உலகம் முழுக்க புராடஸ்டன்ட் சபைகள் இருக்குது. ஆனா ரொம்ப காலமா இந்த புராடஸ்டன்ட் சபைகளுக்கு ஒரு ஒரு தனி தலைமை செயலகமே, ஒரு தனி தலைமை எல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்பதான் இந்த சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நமக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும், ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் சேர்ந்து போர்மார்கள் எப்படி செயல்படுதோ அப்படியே தாங்களும் செயல்படணும் என்று சொல்லிட்டு அந்த நோக்கில தங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் அந்த கூட்டமைப்பு திருச்சபை அப்படியே காப்பி பண்ணி இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் பண்றாங்க. இதுதான் தேவனுடைய பாஷை. இப்படி இவர்களே உருவாகினாங்க. எத்தனை சகோதர சகோதரிகளே, 1846 ஒரு புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு உருவாச்சு. அதுக்கு பேரு ரேவிலிக்கல் அலையன்ஸ் என்று பேர் இருந்துச்சு. அது 1948 இன்னொன்று வந்துச்சு, அதாவது வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், உலக சபைகளுக்கான உலக பேரவை அப்படின்னு ஒன்று உருவாச்சு. அடுத்து மூணாவது நாம் சொல்லணும்னா இது எல்லாம் சேர்த்து என்ன பேர்ல சொன்னாங்கன்னா த எக்கோமெனிக்கல் மூவ்மெண்ட். த எக்கோமெனிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னா புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் ஒருங்கிணைக்க ஏற்படுத்தப்பட்ட எக்கோமெனிக்கல் மூவ்மெண்ட். சரிதான், ரொம்ப சுருக்கமா சொன்னா இந்த மிருகத்தின் சொரூபம் என்னன்னா புராட்டஸ்டன்ட் சபைகளுடைய கூட்டமை, ஒருங்கிணை. புரிஞ்சிட்டீங்களா? ரேஞ்சினிக்கல் அலையன்ஸ் நீங்க சொன்னாலும் சரி, எக்குமெனிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆனா இதயத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றது மிருகத்தின் சொரூபம், த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் என்று நம்ம அங்க பாக்குறோம். சரி, இப்போ இவங்களை குறிச்சு நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13:15 பாருங்க அம்மிருகம் எதை குறிக்குது? வெரி குட். அந்த மிருகத்தின் சொர்க்கம் என்ன புரிகிறது? ராஜஸ்தன் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு பேசத்தக்கதாகும், சரிங்களா? அப்புறம் அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும், மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆதியை கொடுக்கும் படிக்கு அதற்கு சத்துவம் கொடுக்கப்படுச்சு. எதுக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, ஆடு போல இந்த ரெண்டு கொம்புள்ள மிருகம், புரியுதுங்களா? அது என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ. இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து சேர்ந்து உருவாக்கின எபிஸ்கோப்பல் சபை, அந்த சபை இந்த புராட்டஸ்டன் சபைகளுடைய ஒருங்கிணைப்புக்கு என்ன கொடுத்துச்சான்? சத்துவம் கொடுத்துச்சான். இது என்ன இது சத்துவம்? சகோதர சகோதரிகள் பாரு, என்னன்னா நான் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். இந்த புராட்டஸ்டன் சபைகள் ரொம்ப திட்டம் பண்ணி போக்குவரத்து போல ஸ்ட்ராங்கா செயல்படணும்னு சொல்லிட்டு அவங்களை போலவே தங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டாலும் அவங்க இன்னும் பலமா செயல்படுறதுக்கு முடியாமலே இன்னும் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு வித்தியாசம் இருக்கு புராட்டஸ்டன் சபைகளுக்கும் இந்த புராட்டஸ்ட் பண்ணிக்கணும் ரோம கத்தோலிக்க சபைக்கும் புராட்டஸ்டன் ஒருங்கிணைப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, இந்த சத்துவம் தான். என்ன இது சத்துவம்? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க த அப்போஸ்தாலிக் சக்சஷன். அப்படின்னா அப்போஸ்தலர் வழி வந்த அதிகாரம். இந்த பூமியில ரெண்டு சபைகள், ரெண்டு சபைகள் இந்த அதிகாரம் தங்களுக்கு உள்ளதா சொல்லிக்கிறாங்க. என்ன என்ன அதிகாரம்? அப்போஸ்தலர்கள் கிட்ட இருந்த அதிகாரம் இன்னைக்கு யாருக்கு இருக்கா இருக்கு? எங்க கிட்ட தான் இருக்கு. யார் யார் சொல்றாங்க தெரியுங்களா? போப்பாமைப்பு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த எபிஸ்கோப்பல் சபை, அதாவது இங்கிலாந்து அயர்லாந்து சபை, இவங்க ரெண்டு பேருமே இது சொல்றாங்க. நாங்கத்தான் உண்மையாக அப்போஸ்தலர்கள் காலத்துல இருந்து செயல்படுற சபைகள். அப்போஸ்தலர்கள் கிட்ட என்ன அதிகாரம் இருந்துச்சோ, தேவன் அந்த அதிகாரத்தை இன்னைக்கு யாருக்கிட்ட கொடுத்திருக்காங்க? எங்ககிட்டதான் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் இந்த ரெண்டு சபைகளை ரொம்ப விசேஷமான அங்கீகாரம் கொடுக்குது உலகம். ஆனா அந்த மாதிரி ஒரு அதிகாரமே இந்த புராட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்புக்கே இல்ல. ஆனா அந்த அதிகாரத்தை பின்னால இந்த புராட்டஸ்டன்ட் ஒருங்கிணைப்புக்கு யார் தருவாங்களாமா? எபிஸ்கோபல் சபை. இதெல்லாம் ரொம்ப தீர்க்க தரிசனம். நம்ம இன்னும் ரொம்ப ஜெகத்தோட கவனிச்சுட்டு நடக்க உலகத்தில் நடக்கிறது எல்லாம் ரொம்ப நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இப்ப எந்த அளவுக்கு நிறைவேறிட்டு இருக்குது. ஆனா இதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அந்த சத்துவம் வந்து கொடுக்கப்படுது என்று பார்க்கிறோம். சரி, இப்படித்தான் பாருங்க, காய் நபர் எப்படி இருக்கோ அதே போல அதுல இருந்து பிரிஞ்சு வந்துட்ட எல்லா சபைகளும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் இன்னைக்கு பூமியில இருக்குது என்று நம்ம பகவான் தேவன் சொல்லிட்டாங்க. ரோம கத்தோலிக்க திருச்சபை தாய் சபைனா இவர்கள் வந்துட்டு குமாரர்கள். ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். எப்படின்னா, மெய்யான மனவாளன் கர்த்தர் இயேசுவை விட்டுட்டு இவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக பூமியில் ராஜாக்களோடு சேர்ந்துட்டாங்க என்று தான் அங்க சொல்லு. அதனாலதான் அது அடையாள பாஷையில் என்ன சொல்லிடுறாரு, ரெண்டு பேருமே யாரு? வேசிகள், சகோதர சகோதரிகளை. ரோம கத்தோலிக்க திருச்சபை மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம், ஆன்டி கிறிஸ்து அமைப்புகள். இவங்கள இருந்து தனிச்சு இருப்பாங்க, இவர்களால கரைப்படாம, இவங்களுடைய அடையாளத்தை தங்களுடைய இருதயத்தில் பெற்றுக் கொள்ளாம, இவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஆதரவு தராம இருப்பாங்க. கர்த்தர் இயேசுவின் உண்மையான மனவாட்டி, த ட்ரூ சர்ச், சகோதர சகோதரி. இவங்கள இன்னும் நம்ம வாசிக்கிறோம் இவங்களை பத்தி வெளிப்படுத்தின விசேஷம் 17:11-13 வசனங்கள். இருந்தோம், இதெல்லாம் ரொம்ப ஆழமான தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் காண்பிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு எதை நாம பார்க்கணும்னா, இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் அதை நாம பார்க்கணும். தேவன் இந்த அமைப்பின் மீது எப்படி நியாய தீர்ப்பு கொடுப்பார், அதுதான் இந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கு. இன்னைக்கு ரோம கத்தோலிக்க திருச்சபை இருந்தாலும் முன்னிருந்த அதிகாரம் இருந்தா அவங்களுக்கு இன்னைக்கு இல்ல. ஆனா ப்ரோடஸ்டன்ட் சபைகள் இருக்கிறாங்க, ப்ரோடஸ்டன்ட் சபைகளுடைய ஒருங்கிணைப்பு இமேஜ் ஆஃப் தி பீஸ்ட் இருக்கு. ஆனா அவங்களுக்கு இன்னும் அந்த சத்துவம் கொடுக்கப்பட்டுச்சா இன்னும் இல்ல பாத்தீங்களா. சோ இந்த மிருகமும் இருக்கு, மிருகத்தில் ஒரு பங்கம் இருக்கு, ஆனா என்ன இல்லை ரெண்டுக்குமே இன்னும். ஆனா இந்த அவங்களுடைய அழிவு வருவதற்கு முன்னால, அவங்களுடைய நித்தியமான அழிவு வருவதற்கு முன்னால என்ன அழிவுனா, இந்த கள்ளக்கதைகள் அனைத்துமே தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகும். அப்படி நியாய தீர்ப்பு உள்ளாகி முற்றிலுமாக அழிந்து போகும். ஆனா அப்படி அழிவதற்கு முன்னால என்ன நடக்குமா, அதுதான் தீர்க்க தரிசனம். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அறிய போகிறவனுமாய் இருக்கிறான். என்ன சொல்றான்னா பாத்தீங்களா, இந்த போக்குவரத்தே பழையபடிக்கு மீண்டும் சர்வ அதிகாரம் பெற்று புது பலத்தோட எழும்பும். அதுதான் சொல்றாரு, அது இருந்துச்சு இல்லைங்களா, அப்ப என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னா போக்குவரத்து இருந்துச்சு 1260 வருஷம் பூமி மீது ராஜாக்கள் இருந்தது. ஆனா காலம் முடிஞ்சது என்ன ஆயிடுச்சு, அந்த அதிகாரத்திலிருந்து தள்ளப்பட்டு இல்லாமல் போயிடுச்சு. போயிட்டாலோ போயிடுச்சு நினைக்காதீங்க, அது மீண்டும் என்னாகும் வரும். அதுதான் அது இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவதா பாருங்க, அந்த மிருகத்துக்கு எத்தனை தலையில் இருந்துச்சு, ஏழு தலை தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றாரு மறுபடியும் எட்டாவது தலை போல என்னாகும், எலும்போ அவ்வேலிலிருந்து தோன்றும். எப்படி அந்த ஏழு தலைகள் இருந்துச்சோ அது மாதிரியே தான் வரும், ஆனா ரொம்ப புதுசா இருக்கும். அந்த எட்டுங்கிற எண் வந்து எது தெரியாதுன்னா, எட்டுங்கிற எண் புதுசு நியூ. ஏன்னா கத்திரேசு உயிர் சேர்ந்த நாள் எட்டாவது நாள் ஒரு வகையில பார்க்க போகுது. சோ இந்த மாதிரி 8 நம்பர் வந்துட்டு ரிசரக்ஷன் நம்பர், நியூ பிகினிங் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. சோ அப்போ அந்த மிருகம், அந்த போக்கு மார்க்கம் பழையபடி எழுதி வரும். ஆனா முன்னும் முன்னுமா பெற்றிருந்த அதிகாரம் போல இல்ல, அதை விட பலத்த அதிகாரத்தோட புது பலத்தோட அது மீண்டும் எழுதி வரும். பாருங்க எப்படி இந்த போக்கு மார்க்கம் பழையபடிக்கு வரும் அப்படின்னா, அதுக்கடுத்த வசனம் வாசிங்க, சகோதரிகளே ரொம்ப ஆழமான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் இப்போ நாம எல்லாம் ரொம்ப சீரியஸா கவனிச்சுட்டு இருக்கிற தீர்க்க தரிசனம். அதனால இது இன்னைக்கு முழுக்கவங்க கிட்ட பேச முடியாது, ஆழமான நுணுக்கங்கள் பேச முடியாது. ஆனா மேலோட்டமா நான் பேசுறேன், இந்த மிருகம் மீண்டும் எப்படி புது தரத்தோட வரும் அப்படின்னா, நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கலாம். யார் அந்த பத்து கொம்பு பத்து ராஜாக்கள், ரோமா சாம்ராஜ்யம் கடைசி நாட்டில் என்னாச்சு, பத்தாக தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஒரே பேர் சொன்னோம்னா என்ன சொல்லலாம், யூரோப்பியன் நேஷன், ஐரோப்பிய தேசங்கள். இங்க இருக்கிறாங்க நீங்களா, யார் யார் சொன்ன ஐரோப்பிய தேசங்கள்னா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, எல்லாம் பாருங்க போலாண்டு, இதெல்லாம் தான். அதுதான் மேற்கு அந்த ஐரோப்பிய தேசங்கள். அவங்கள பத்தி தான் பேசுறாங்க, நீ கண்ட பத்து கொண்டு பத்து ராஜாக்கனா. இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு உங்களுக்கு என்ன பேரு, இன்னைக்கு ஆஸ் ஆன் டே வெரி குட் யூரோ இல்லீங்களா. ஆனா எத்தனை பத்து தான் இருக்கிறாங்களா, இல்ல 27 ஆயிருக்கிறாங்க. அப்போ ரோம்ல இருந்து உடஞ்ச போய் எவ்வளவா இருந்தாங்க பத்து, ஆனா இன்னைக்கு என்ன மருந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சு 27 தேசங்கள் சேர்ந்து யூரோப்பியன் யூனியன் EU சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க தான் இந்த பத்து கொம்புகள், இவங்க தான் அந்த பத்து கொம்புகள். நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கலாம் இவங்கள் இவோ ராஜ்யம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன வசனம், ராஜாக்கள். ஆனா அவங்களுக்கு என்ன வரலன்னு சொல்றாரு, ராஜ்யமா ராஜ்யங்கள்ல பாருங்க, ராஜாக்கள்ல என்ன வரணும், என்ன ஒரு ராஜ்யம் ஒரு ராஜாக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும், ஆனா இங்க அப்படி இல்லை, ராஜாக்கள் பத்து பேர் ஆனா இவங்க பெற்றுக்கொள்வாங்க சேர்ந்து. ஆனா பியூட்டிஃபுல் பாத்தீங்களா இது தீர்க்க தரிசனம் என்னன்னா, இந்த தேட்டங்களை இந்த ராஜ்யங்களை என்னைக்கு பரவா இருக்கலாம், ஆனால் எப்படி செயல்படுவாங்கன்னா ஒரே ராஜ்யமா செயல்படுவாங்க. இது இன்னைக்கு நிறைவேறிச்சா இல்லையா,
நிறைவேறிச்சு.
இந்த தேசங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரே பேரு யூரோப்பியன் யூனியன், நிறைவேறிச்சு. எப்படி சொல்லலாம், உங்களுக்கெல்லாமே ஒரே கரன்சி இருக்கு, என்ன கரன்சி, யூரோ. அது டாலரை இப்ப ஓவர்டேக் பண்ணிருக்குது, முக்கியமான நிறைவேறுதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்குது. இவங்க எல்லாருக்கும் ஒரே மார்க்கெட் வந்தாச்சு, இவங்க எல்லாருக்குமே ஒரே டிஃபென்ஸ் அப்படின்னா ஒரே பாதுகாப்பு படை வந்தாச்சு, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு தமிழ் என்ன சொல்லலாம், சட்டம் உள்ளது. தேசங்கள் 27 தேசங்கள் ஆனா என்ன இருக்கிறாங்கன்னா ஒன் மைண்ட் ஆயிருக்கிறாங்க, ஒன் மைண்ட் ஆவாங்க தீர்க்க தரிசனம் வீரர்கள். 10 ராஜாக்கள் ஆனா ராஜ்யம் பெற்றுக்கொள்வாங்க, 10 பேரும் எனக்கு ஒரு ராஜ்யம் எனக்கு ஒரு ராஜ்யம் எனக்கு ஒரு ராஜ்யம் சொல்ல மாட்டாங்க, இவர்கள் எல்லாம் ஒரே ராஜ்யம் ஆயிடுவாங்க. ஏன்னா எப்படின்னா பாருங்க, இவர்கள் பத்தி சொல்லும் போது இவர்கள் இவர்கள் யோசனை வந்து மைண்ட் வந்து என்ன ஆயிடுனா ஒன்னு ஆயிடுவான், ஒரே மைண்ட் தான் வந்துடுவான் பாத்தீங்களா. யூரோப்பியன் யூனியனுக்கு இதெல்லாம் ரொம்ப அருமையா நிறைவேறிக்கு ரொம்ப சமீபத்தில், ஆனா இன்னும் சில விஷயங்கள் நிறைவேறி. ஆனா இப்படி ஆயிட்டு இவர்கள் மிருகத்துடனே கூட என்ன பண்றாங்க, ஒரு மணி நேரமானவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பாத்தீங்களா, பியூட்டி இந்த யூரோப்பியன் யூனியன் யூரோப்பிய தேசங்கள் ஒரே சிந்தனையில ஒரே நோக்கத்தினால சேர்க்கப்படுவாங்க, ஒன்னாயிடுவாங்க. அப்படி ஆனதுக்கு பின்னால நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க மிருகத்துக்கூட சேர்ந்து ஒரு மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, அதிகாரம் போக் மார்க்கத்துக்கூட சேர்ந்துடுவாங்க. இவங்க எதுக்கு சேர்வாங்கன்னா இவர்கள் ஒரே யோசனையவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் பாத்தீங்களா. இந்த ராஜாக்களே இந்த யூரோப்பியன் யூனியன் தன்னுடைய முழு அதிகாரத்தை யாருக்கு கொடுப்பாங்க, மிருகத்துக்கு கொடுப்பாங்கன்னா போப் மார்க்கிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் இன்னும் நிறைவேறணும் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம், ஆனா இப்ப ரொம்ப அடையாளங்கள் இருக்கு. இன்னைக்கு யாருக்காவது இன்னைக்கு நியூஸ் தெரியுமா, இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் எப்படி இருக்குன்ட்டு, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, போல் மணிக்கு நல்லா இருக்கீங்களா, நல்லா இல்ல, ரொம்ப மந்தமாயிருக்கிறாங்க, சீக்கிரத்துல உடைய போறாங்க, வீக் ஆயிட்டாங்க. ஆனா அது நமக்கு முக்கியமான சைன், ஏன்னா இவர்கள் முற்றிலும் பொருளாதாரம் தலைவீனம் ஆயிடுக்குது. அப்படி தலைவீனம் ஆயிட்டு எப்படி அழிவுல இருந்து தப்பிக்கலாம்னு போதுதான் அவங்களுக்கு சப்போர்ட் ஒருத்தர் வருவார். யார் அவர், உலகத்திலே பெரிய பணக்காரர் அவர் தான், போப் மார்க்கம் த சிஸ்டம் த இண்டிவிஜுவல் சிஸ்டம், ஒரு தனிப்பட்ட அமைப்பு பயங்கர செல்வம் உள்ளது, போப் மார்க்கம் த பேப்பசி. அப்படியே தன்னுடைய அந்த பணப்பலத்தின் மூலம் அவங்களுக்கு உதவி செய்ய வந்து அப்படி உதவி செய்யற அந்த அதிக அந்த போப் மார்க்கத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, தங்கள் முழு அதிகாரம் அப்படி கொடுக்க போகுது. ரெண்டு பேர் சேர்ந்து ஆவாங்க பாருங்க, ஒரு மணி நேரத்துக்கு அதிகாரம் பெற்றுக்குவாங்க இந்த பூமியில. அந்த அதிகாரம் முன்பு போப் மார்க்கம் பெற்றிருந்த அதிகாரம் போல இருக்காது, அதே மாதிரி பல மடங்கு அதிகாரம் இளைஞர்கள் அவங்களுக்கு அவங்க முன்பு அதிகாரத்தில் இருந்த போது பரிசுத்தவான்கள் எப்படி எல்லாம் ஒருத்தினாங்க, நீங்க ஒருத்தீங்களா கிளாஸ்ல நம்ம இருக்கோம் இல்லைங்களா, இல்லைங்களா, அந்த காட்டிலும் பல மடங்கு அதிகாரம் பெற்று கொள்ளுவாங்க. அப்படி கொள்ளும் போது தான் சகோதர சகோதரிகளே வசன நம்ம வாசிக்கலாம் பாருங்க, இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இதான் யூரோப்பியன் யூனியன் பாருங்க பிக்சர்ல, அந்த மிருகங்கள் இதற்கான தேசங்கள் எல்லாம். சரி, வசன வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 17-14. எல்லாம் மாற்றி பார்த்து பாத்தீங்களா, இந்த ராஜாக்களே மிருகத்துக்கோட சேர்ந்து அதிகாரம் பெற்றுட்டு யாருக்கிட்ட யுத்தம் பண்றாங்க? ஆட்டுக்குட்டியானவர் கிட்ட யுத்தம் பண்றோம். யார் ஆட்டுக்குட்டியானவர்? என்ன யுத்தம்? ஏன்னா இந்த அமைப்பு சாதாரண அமைப்பு இல்லை, இது அந்தி கிறிஸ்து அமைப்பு. ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்துவுக்கு அகைன்ஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்துல இருப்பாங்க. சாரி, அவங்களுடைய முடிவு வரதுக்கு முன்னால இவங்க எட்டாவது தலையெடுத்து வர மாதிரி வருவாங்க. புது பலத்தோடு எப்படி இந்த ராஜாக்கள் அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க? அப்போ ராஜாக்கள் அரசியல், இந்த மிருகம் மதம், மதம் அரசியலும் ஒன்னா சேர்ந்துடும். ஒரு பெரிய அதிகாரத்தை இந்த உலகத்தின் மீது, பூமியின் மீது செலுத்தும். நாங்க ரொம்ப சுருக்கமா தான் இன்னைக்கு விவரங்களை சொல்லிடுகிறேன், ஆனா அது போதும். இதுல ரொம்ப ஆழமான தீர்க்க தரிசனங்கள் உட்கார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷனோட நம்ம மெடிடேட் பண்ணணும். அப்படி அவர்கள் பெற்றுக்கொள்ள போறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். நெக்ஸ்ட், இல்ல இல்ல, பூமியின் ராஜாக்களும் போப் மார்க்கமும் இந்த யூரோப்பியன் யூனியனும் சேரும் போது அரசு அமைப்புகளும் குதிரையின் மேலே இருக்கிறவரோடு அவருடைய சேனையோடு யுத்தம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? மதம் அரசியல், மதம் அரசியல் சேரும் 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 சேர்ந்துட்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமா யுத்தம் பண்ண இவங்க போவாங்க. சோ இது வந்து இன்னொரு இடத்துல கூட இருக்கு, வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் பாரு, வசனம் வாசி 13 பதம். என்ன வாயிலும் வந்துச்சு, தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகள் வலிச்சாரணம் மிருகம் கலதீர்க்க தரிசி பாத்தீங்களா, வலிச்சாரணம் மிருகம் கலத்திற்கு தரிசி, மூணு பேர் வாயிலிருந்து தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வந்து என்ன பண்ணுதாமா? இவர்கள் போய் ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தம் அங்க பண்ணும். மறுபடியும் அந்த கூட்டங்கள் தான் சொல்ற, அந்த மிருகம் வந்து போக் மார்க்கத்தையே அங்க குறிக்குது, வலுச்சற்பம் குறிக்குது, அரசியல் சக்திகள் ராஜாக்கள் குறிக்குது. நெக்ஸ்ட் கல்லீர்க்கதரிசி, இது கள்ள தீர்க்கதரிசி யாருன்னா வேற யாரும் இல்ல, அந்த மிருகத்தின் சொல்பத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்னொரு பேர் வந்துட்டு கல்ல திருக்க தரிசி. The image of the beast is also called as the false prophet. மிருகத்தின் சொல்பம் என்னது? மிருகத்தின் சொல்பம் பிராபத்தின் சதைகளுடைய ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு. அதுக்கு இன்னொரு பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்னன்னா கல்ல தேவன் என்ன மாதிரி அடையாளங்கள் பயன்படுத்துறாரு பாருங்க. பிராபத்தின் சதைகளுக்கு என்ன சொல்றாருன்னா கல்ல, ஏன் கல்ல தீர்க்கதரிசி சொல்லிட்டார் தேவன்? இந்த பாகிஸ்தான் சபைகள் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பா? ஏன்னா இன்னைக்கு எந்த சேனல் ஆன் பண்ணாலும் யார்தா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க? எல்லா சேனல்லும் யார்தா சொல்றாங்க? உண்மையான சபை சொல்றாங்களா? ஒரு ஒரு சேனலும் ஒரு ஒரு பாகிஸ்தான் சபைகள், ஒரு ஒரு பாகிஸ்தான் போடுகிறே அவங்க என்ன சொல்றாங்க? இப்போ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. தீர்க்க தரிசனமா உண்மையாவா? அதிகாரத்தில் இருந்து இல்லாத மாதிரி இருக்கிறாங்க, ஆனா மறுபடியும் மறுவாங்க. ஆனா அது அழிவுக்கு முன்னால், அதுக்கு பின்னாடி உடனே அழிவாங்க. இது தீர்க்க தரிசனம். அடையாளம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். கல்ல தீர்க்கதரிசி அடையாளம் வேறுனா புராட்டஸ்டன் சபைகளுடைய ஒருங்கிணைப்புக்கு த இமேஜ் ஆஃப் த பீஸ்டுக்கு இது ஒரு அடையாளம். இன்னொரு பார்த்தீங்களா இந்த கூட்டணி சேரும் என்ன கூட்டணி மார்க்கம் புராட்டஸ்டன் சபைகள் இந்த பூமியில் அரசியல் அமைப்புகள் சேருவாங்க. ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமா சகோதர சகோதரிகளே யுத்தம் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஆச்சரியமான தீர்க்க தரிசனம் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்க எப்படி ஆட்டுக்குட்டியானவருக்கு விரோதமா இவங்க யுத்தம் பண்ண முடியும்? ஏன்னா இவங்க எல்லாம் என்ன கழிவுகள் இருக்கிறாங்க? மிருகம், மிருகத்தின் சொரபம், இவங்க எல்லாம் என்ன கழிவுகள் இருக்கிறாங்க? மாம்ச சரீரத்தில் இருக்காங்க. ஆட்டுக்குட்டியானவர் சரீரம் அவருக்கிட்ட எப்படி இருந்தோம் பண்ணுவாங்க? ரொம்ப எக்ஸாக்ட், அம்மா சொன்னீங்க ரொம்ப எக்ஸாக்ட். ஆட்டுக்குட்டியானவருடைய சரீரத்தின் பாத அங்கங்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? ஏஸ் பூமியில் இருக்கிறாங்க. அந்த பாத அங்கங்கள் எந்த கையத்தோட்டா இருக்கிறாங்க? மாம்சத்துல தான் இருக்கிறாங்க, மாம்சத்துல தான் இருக்கிறாங்க. இவங்க கொடுத்தா இவர்கள் யுத்தம் பண்ணுவான், இவங்க கொடுத்தா யுத்தம் பண்ணுவான். இந்த சத்தியம் எதையெல்லாம் சாட்சி அறிவிக்கப்படுதோ இப்பவே கவனிக்கலாம். இந்த சத்தியத்துக்கு விரோதமா, இந்த சத்தியத்தை பேசுறவங்களுக்கு விரோதமா முயற்சிகளும் கூடாது. ஆனா நமக்கு தெரியும் இப்ப வந்துட்டு இந்த அளவுக்கு அனுமதி இல்லை. இப்ப ரொம்ப சிம்பிளா டிராக்ஸ் பாய்ஸ் பண்ணுவாங்க, டிராக்ஸ் கொடுப்பாங்க, சஜஷன் பண்ணுவாங்க, எல்லாம் போகும். நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம தீர்க்க தரிசன தேவன் தெரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த நாள் வரும் போது, எந்த நாள், அந்த ஒரு மணி நேரம் அதிகாரி இவங்க பெற்றுக்கொள்ளும் போது இவர்கள் கத்திரேசனுடைய சரீர அங்கங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்வோம். ஆனா வசனம் நீங்க படிச்சீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா இருக்கிறதுனால அவர் தான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இறுதியான ஜெயம் வரும். அவர் ஜெயிக்கிறார்னா அவரை இறந்து என்ன அந்த மார்க்கமே, அந்த புராட்டஸ்டன்ஸ் கூட்டமைப்புகள், இந்த உலகத்தினுடைய அரசியல் சக்திகள் எல்லாம் அழிவுக்கு வரும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இது எப்படி நடக்கும்? வசன வாசிக்கு ரெண்டு தர்ஷனுக்கு ரெண்டு எட்டு அந்த அந்தி கிறிஸ்து மார்க்கம் மற்றும் புராட்டஸ்டன்ட் சபைகள் அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால அளிப்பாரு, தம்முடைய வருகையின் பிரசனத்தினால நாட்கள் பண்ணுவார். கர்த்தரேசு தம்முடைய இரண்டாம் வருகையில அவருடைய பாத அங்கங்கள் மூலம் வெளிப்படும் உண்மையான சத்தியங்களே, அதுதான் வாயின் சுவாசம். கர்த்தருடைய வாயின் சுவாசம் என்னன்னா, கர்த்தருக்கு இப்ப யார் வாயா இருக்காங்கன்னா அவருடைய சரீரத்தின் பாத அங்கங்கள். அந்த பாதங்களுடைய சுவாசம் என்னன்னா இந்த சத்திய பிரஸ்தாபம், இந்த சத்தியத்தை அறிவிக்கிற அந்த முயற்சியின் மூலம் அந்த சத்தியங்கள் வெளிப்பட்டு இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு அந்த அழிவுக்கு அங்க வரும். ஆனா எப்படி அழிவுக்கு வரும்? வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 16 வசனம் வாசி. என்ன அருமை பார்த்தீங்களா? நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து, இல்லைங்களா, அந்த வேசியை பகைத்து அவளை பாவம் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருக்கினான பாத்தீங்களா? எப்படி இந்த போர் மார்க்கம் அதனுடைய குமாரத்துக்கு மாற அழிவுக்கு போகும்? எவனா அருமையா இருப்பார். நியாயமா இந்த ஸ்திரீ எதன் மேலத்தான் உட்கார்ந்து இருந்தார்? அந்த மிருகத்தின் மேலதான் உட்கார்ந்து இருந்தார். அந்த மிருகத்துக்கு தான் எத்தனை கொம்பு இருந்துச்சு? 10 கொம்புகள் இருந்துச்சு இல்லையா? பாத்தீங்களா? இப்ப அந்த அந்த ஸ்திரீக்கு விரோதமா யாரே எழும்புறாங்க பாக்குறோம். ஆனா 10 கொம்புகளே எழும்புறாங்க. ஆனா அந்த 10 கொம்பு கொம்புகள் தான் அந்த ஸ்திரீக்களை கொடுத்திருந்தாங்க மிருகத்துக்கு. பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த கிளைமேக்ஸ் நடக்கிறதுக்காக மாத்திரம் தான். ஆனா அது நடக்கிற சமயம் நடந்து முடியும் போது சூரூபம் அப்படியே எடுக்கிறோம். இந்த மிருகம் யாரு? மிருகத்தினுடைய பிள்ளைகள் யாரு, மிருகத்தின் சொர்க்கம் எப்படி நல்லா ஜனங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா அந்த 10 கொண்டுகள், அந்த யூரோப்பியன் நேஷன்ஸ், அந்த யூரோப்பியன் யூனியன், அந்த பூமியின் ராஜ்யத்திற்கு புத்தி வந்து அவர்கள் இந்த மிருகத்துக்கு கொடுத்த அதிகாரத்தை திரும்ப என்ன பண்றாங்க, பிடுங்கி கொள்ளுவாங்க. பிடுங்கி கொண்டுட்டு என்ன பண்றாங்க, அவளை தானும் என்ன பண்றாங்க, எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அடையாள பாஷை. ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீய தானும் நிர்வாணம் மாற்றினாங்கன்னா என்ன என்ன அர்த்தம் சொல்றார் தேவன். அந்த அமைப்பு எவ்வளோ மோசமான அமைப்பு, அந்த அமைப்பு எவ்வளோ வஞ்சகமா இவ்வளவு ஜனங்களை வஞ்சிச்சது, அந்த அமைப்பு எவ்வளோ பாவங்கள் நிறைஞ்ச அமைப்பு, அதனுடைய ஒவ்வொரு உண்மையும் எல்லா ஜனங்களும் பார்க்கிற மாதிரி பண்ணிடுவார் தேவன். சகோதர சகோதரிங்க, நீங்க எழுதி வச்சுக்கலாம், தாராளமா தாராளமா எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க பார்க்கிற ரோம கத்தோலிக்க திருச்சபையானாலும் சரி, ப்ரோடெஸ்டன்ட் சபைகள் ஆனாலும் சரி, அவங்களுக்கான நியாய தீர்ப்புல என்ன நடக்கும் நீங்க பாரு. இது வந்துட்டு நம்ம அவங்க மேல இருக்கிற எந்த ஒரு விதமான உணர்வுல நம்ம சொல்றதே இல்லை, இது சத்தியம். சொல்றாங்க அந்த மகா வேசி, அந்த மகா வேசி நிர்வாணமாக்கப்படுவாங்க, அழிக்கப்படுவாங்க. அவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்களோ அவங்களே அது செய்வாங்க. அது நடக்கும் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா, இந்த பூமி இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் நம்பிட்டு போறாங்க, இவர்கள் தான் உண்மையான சபைகள், இவங்க தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போற சபைகள் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சபைகளுக்காக வைராகியம் காணுகிறாங்க. சகோதர சகோதரிகளே, நம்ம வைராக்கியமே புத்தி கேட்ட வைராக்கியமா இருக்கும். தேவன் வசனத்துல சொல்றோம் நம்ம வைராக்கியம் புத்தி கேட்ட வைராக்கியமா இருக்கும். ஆனா இந்த அமைப்புகள் அழியும்போது தெரியும் ஜனங்கள் மனசு அப்படி கதறும், அப்படி கதறும். அப்பத்தான் அவங்களுக்கு தெரியும் சத்தியத்தினுடைய மகிமை என்ன, கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகளுடைய முன்னதே என்ன. அதை கவனிக்காம போனதுனால எவ்வளோ வஞ்சகமே ஜனங்கள் அப்ப புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு இருக்க எல்லா சபைகளும் எப்படி இருக்காது, எப்படி இருக்காது, என்ன ஆகப்போது, இன்னும் அந்த நாட்கள் நெருங்கும் போது நீங்க பார்ப்பீங்க. எல்லாம் ஒருத்தரவுல போக முடியாது. இது வந்துட்டு மனுஷனுடைய அதிகாரத்துல நம்ம பேச முடியாது சகோதர சகோதரிகள். அதுதான் சொல்றாங்க, அந்த மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்களே அந்த வேசிய பகைச்சிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னால் அந்த வேசிக்கு அதிகாரமே கொடுத்தாங்க. ஆனா அந்த காலம் முடிஞ்ச போது அப்படியே பகைச்சு அவர்கள் காலம் நிர்வாணமும் மாற்றி அவருடைய மாம்சத்தை பட்சித்து அந்த ஹோட்டல் சிஸ்டத்தையே அவர்களே, அந்த முழு அமைப்பையே அவர்களே அறிவுக்குள்ளாக்கி அவர்களை நெருப்பினால சுட்டு எரித்து போடுவார்கள். இந்த கள்ள சபை அமைப்புகள் முற்றிலுமான அழிவுக்குள்ள போடுவோம், நெருப்புனால சுட்டப்படுவோம். நெருப்பினால சுட்டது எது திரும்ப, ஏன்னா நெருப்பினாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன், முழுமையான அழிவு. இந்த கள்ள சபைகளுக்கு தேவன் அங்க நிர்ணயிச்சிருக்கிறது பார்க்கிறோம். வசன வாழ்க்கை இந்த பாபிலோன், இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புகள், ரோம கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஒவ்வொரு ப்ரோடெஸ்டன்ட் சபைகளுடைய அந்த அழிவு எப்படி வரும் என்று சொல்லும் போது இன்னொரு இடத்துல சொல்றாரு வசன வாசிங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் வேணும், கொஞ்சம் கற்பனை திறன் வேணும். சில தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கோ. இங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா கற்பனை பண்ணி பாருங்க, இங்க நம்ம அனிமேஷன்ல பண்ண முடியாது. அப்பொழுது பலமுள்ள தூத ஒருவன் பெரிய ஏந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிஞ்சு இப்படியே பாபிலோ மகாநகரம் வேகமாய் பொல்லுண்டு இனி ஒரு போதும் காணப்படாமற் போகும். எது குறிக்கிறது இந்த தீர்க்க தரிசனம், மகா பாபிலோ தி ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டம், அன்டி கிறிஸ்த அமைப்பு, ப்ரோடெஸ்டன் கூட்ட அமைப்பு, முழுக்க சேர்த்து சொல்றார். இவர்களுடைய அழிவு இப்படித்தான் எப்படி நடக்கும்,
ஒரு தூதனே என்ன பண்றாரு, ஏந்திரக்கல், ஏந்திரக்கல் மாவு அரைக்கிறக்கல், ஏன் அந்த கல் சொல்லுங்க
பெருசு வெயிட்டு எல்லாம் ஓகே, அதுல எத்தனை பாகம் இருக்கும்,
ஒன்னு ப்ரோடஸ்டன்ட், இன்னொன்னு மகா பாபிலோன குறிப்பிடுறார். அப்போ அதுக்காக அடையாளம் தான் பயன்படுத்தணும். ஏந்திரக்கல் எத்தனை பாகம் இருக்கும், மேல குத்துற ஒரு பாகமே, கீழே குத்தாம இருக்க இன்னொரு பாகம். அந்த கல் தூதனுக்கு பலத்த தூதன், ஏன்னா அது குறிக்குது ரோமன் கத்தோலிக் சபை, புராடஸ்டன் சபைகள், மிருகம், மிருகத்தின் மிருகம் கல்ல தீர்க்கதரிசி, பாத்தீங்களா அடையாளங்கள். அந்த அமைப்பு அப்படியே தூக்கி எங்க போறாராமா, எடுத்து சமுத்திரத்துல எரிஞ்சிடுற, சமுத்திரத்துல எரிஞ்சா என்ன ஆகும், கல் ஏன்ற கல்ல சமுத்திரத்துல எரிஞ்சா என்ன ஆகும், இன்னும் போது நல்லா சிந்திச்சு சொல்லுங்க, அந்த கல்லு மேலதான் ஒட்டுமொத்த சமுத்திரமே இருக்கும், கரெக்டா. ஏன் நம்ம சொல்லணும்னா, ஆரம்பத்துல நீங்க கவனிச்சீங்க இல்லையா, அந்த ஸ்திரீ எதன் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, திரளான கண்ணீர்கள் மேல உட்கார்ந்து இருக்க ஸ்திரீ. 17 அதிகாரம் இன்னொரு வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, வசனம் வாசிச்சுட்டா அந்த வசனம் அதிகாரத்தில் இருக்கும்போது எதன் மேல உட்கார்ந்து இருக்காங்க, அதாவது இந்த பாதிமும் திரளான தண்ணீர்கள் மேல இருக்கு, அந்த திரளான தண்ணீர்கள் வந்து ஜனங்களும் பாஷைக்காரகமாயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அமைப்பு ஆரோக்கியமா இருந்த போது யாருடைய ஆதரவு இருந்துச்சு, ஜனங்களுடைய ஆதரவு. ஆனா அது அழிவுக்கு வரும்போது பாருங்க, தண்ணி எல்லாம் எது மேல இருக்குது அப்படின்னா, எந்த ஜனங்களே இந்த அமைப்புகளை தூங்கி வச்சுட்டு இந்த சபை தாய் சபை, இந்த சபை இந்த சபை என்ன சபை, எங்கள் கத்தருடைய சபை எல்லாம் சொல்லி உயர்த்தி வச்சிருந்தாங்களோ, அந்த ஜனங்களே அவைகள் என்ன பண்ணுவாங்க, கீழே போட்டு மிதிச்சு அது மேல வந்து நிற்போம். அதுதான் அந்த அந்த தீர்க்க தரிசனம். அந்த கல்லை தூக்கி போகும்போது அது தண்ணீர் கல்லா கீழே போய் நிற்குது. ஆனா ஆரம்பத்துல அந்த தண்ணீர்கள் மேலத்தான் அந்த பேசி உட்கார்ந்து இருந்தோம். எவ்வளவு அருமையான தீர்க்க தரிசனம். இதே இன்னொரு இடத்துல வாசிங்க, வெளிப்படுத்தல் 19:20 பாத்தீங்களா, மிருகம் மிருகத்தின் சொருப்பம் அல்லது கள்ளத்தீர்க்க தரிசி, அவர் கூட பிடிக்கப்பட்டாரு. இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலில், மிருகம் குறுகிட்டு போக் மார்க்கம், மதம் அரசியல் இணைந்த ரோம கத்தோலிக்க போக் மார்க்கத்தை குறிக்குது, கள்ளத்தீர்க்க தரிசி புராட்டஸ்டன்ட் பிரிவுகளை குறிக்குது. சோ இவர்கள் பாரு, இந்த புராட்டஸ்டன்ட் சபைகள் அவங்களைத்தான் கத்தறிஞ்ச கள்ளத்தீர்க்க தரிசின்னு சொல்றாரு. ஏன் கள்ள திருக்கு தரிசி சொல்றாரு, பஸ்ட வாசிங்க இறைமையா 14:14
அவங்களுக்கு கற்பித்ததும்
என்ன சொல்றாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லல அவங்க வாசிக்கிட்ட உளறிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க உளறிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாரு, கள்ளவரத்தையும் கள்ளசகலத்தில் இல்லாத விசேஷத்தையோ தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. உங்க இருக்கிற ப்ரோடெஸ்டன்ட் சபைகள் அங்க இருக்கிற தீர்க்க தரிசிகள் தேவன் கிளீனா சொல்றார். புனர்வசன வாசம் என்ன மாதிரி கேளுங்கனாலும் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாம் தேவனுடைய வசனம் ரொம்ப தெளிவா இருக்கும். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளாதீர்கள். சரிங்களா, உங்களுக்கு அது கிடைச்சிடும், உங்களுக்கு இது கிடைச்சிடும், நீங்க அப்படி ஆயிடுவீங்க, உங்க மகளுக்கு இது வந்துடும், உங்க மகனுக்கு அப்படி வாங்கிடுவாரு. நீ பெருமை கொள்ளும்படி செய்யறாங்களா, செய்யறாங்க. அப்புறம் கர்த்தருடைய வாக்கு இல்ல, தாங்கள் யோகிச்சதையே சொல்றாங்க. கர்த்தர் சொல்கிறார், இது கர்த்தர் சொல்றது, இது கர்த்தர் சொல்றது. அப்புறம் சபைகள் மற்றும் ஒருங்கிணைப்பு கள்ளத்திற்கு தரிசி என்று கர்த்தர் சொல்றாருன்னா, ஏன்னா அவர்கள் இந்த வசனத்துல உள்ளபடி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் சொல்றார், அப்படிப்பட்ட அந்த மிருகம் கள்ளத்திற்கு தரிசியெல்லாம் பிடிச்சு உயிரோட தள்ளறாரு. அதுவும் கந்தகம் இருக்கிற அக்னி கடல்ல தள்ளறாரு. பொழுது நிச்சயமான அறிவுக்குள்ளார் இந்த அமைப்புகள் அங்க உள்ளாகும் என்பது இந்த வசனங்கள்ல நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இது இந்த மாதிரி தாய் மற்றும் குமாரதி கள்ள சபை அமைப்புகள் நிச்சயமான அறிவுக்குள்ள நியாயத்திற்குள்ள போகும்போது அதுல அங்கத்தினர்களா இருந்துட்டவங்க அவனுடைய விசுவாசிகளுடைய நிலை நினைச்சு பார்க்கறது ரொம்ப பரிதாபம், ரொம்ப கதர்வாங்க. ஏன்னா அது கூட வசனத்துல நம்ம அங்க வாசிக்கிறோம், அதாவது அன்பு கிறிஸ்து அமைப்பு தாய் மற்றும் குமாரத்தி விடுபட்டதின் மூலம் பூமி, அது பூமினா யார புரியுது, பூமியில உள்ள பூமியில் உள்ள ஜனங்கள் அதிர்ந்து போயிடுவாங்க. அதில் கூப்பிடுற ஜாதிகளுக்குன்னா கேட்கப்படும், ஜனங்கள் ரொம்ப நொந்து போயிடுவாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம் அந்த ஜனங்களே உண்மையான வைராக்கியத்துல இந்த சபைகளை நம்பி இந்த தீர்க்க தரிசிகளை நம்பி இவர்கள் நமக்கான உண்மையான வேட்பாளர்கள் என்று நினைச்சிட்டு அவர்கள் பின்னாடி ஆடுகள் போன அவங்க போறாங்க. ஆனா வழி தப்பி போற ஆடுகள் அடுத்தாங்க. ஆனா நம்முடைய வேட்பன் கத்ராஜே சுத்தா, அவருக்கு மேல நம்முடைய பிதாவாகிய தேவன் பெரிய வேட்பர் இருக்கிறாங்க. நாம் அவருடைய ஆளுநரா இருந்தா அவருடைய சத்தம் நமக்கு நல்லா தெரியும். கத்திர இயேசுடைய போதனை என்ன நமக்கு உணர முடியும். அதுக்கப்புறமே ரொம்ப அருமையா சொன்னாங்க, என் நாடுகள் என் சட்டத்தை ரொம்ப அர்த்தம். நீங்க என் நாடா இருந்தா என் சத்தம் என்னங்கிறதுனால கரெக்டா கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவருடைய சத்தம் நம்ம உணர முடியும்னா நாம் அவருடைய ஆடு அதுதான். நம்ம கிட்டதான் மிஸ்டேக், அவர்கிட்ட என்ன மிஸ்டேக், ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கிறார். ஆனா சகோதர சகோதரிகள் இந்த அமைப்புகள் இவ்விதமான ஒரு அழிவுக்குள்ள அங்கு போகும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். இதுதான் இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய இறுதியான அழிவாக அங்க இருக்கும் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம இந்த பார்க்க நாம பார்த்து முடிக்கிறதுக்கு தேவன் நமக்கு அந்த கிருபையை நம்ம செய்திருக்கிறோம். ரொம்ப நீண்ட ஒரு ஆராய்ச்சி இந்த அந்தி கிறிஸ்து ஒரு மாசம் முழுக்க நாம அங்க எடுத்திருக்கிறோம். ஒரு மாசம் முழுக்க ஒரு தலைக்கு நம்ம தியானிக்க வேண்டி இருக்குது. எவ்வளவு ஆழமான தீர்க்க தரிசனங்கள் நாம் இங்க பேசுற ஆலோசிக்கிற சத்தியங்கள் தான் நாம் யாருங்கிறத உங்களுக்கு காண்பிக்கும். நாம் யாருமே நீங்க புரிஞ்சுக்கணும்னா பேசுற சத்தியங்களை மாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா போதும், மற்ற விஷயங்களே காண்பிக்கப்படும் சொல்லப்படும். சகோதர சகோதரிகளே வருஷமே சாத்தானுடைய வருஷமே அவர் நம்மளை டைவர்ட் பண்றதில்லை. அவர் ரொம்ப கை சேர்ந்தவர், இதுக்கு மேல என்ன ஒரு நிரூபணம் வேணும்? தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தை இங்க சொல்றாங்கிறதுக்கு சகோதர சகோதரிகள் இது உண்மை. இன்னைக்கு நாம பேசின சத்தியங்கள், இதுவரைக்கும் பேசின சத்தியங்கள் சந்தேகமா? செக் பண்ணு. அதுதான் நாம சொல்றோம். புரியலையா? தாராளமா வந்து கேட்கலாம், தாராளமா நம்ம பேசலாம், ஆனா இது சத்தியம், இது வசனம். இது இல்லாத வேலைகளை நாம பேச முடியாது, நாங்க பேசமா? ஆனா இதை வந்துட்டு அசத்தியமா சொல்றாங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். நம்ம அவங்க யார்? தேவன் நமக்கு காண்பிக்கிறார் அவங்க. ஆனா அந்த கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம் மற்றும் இன்றைய புரோட்டஸ்டன்ட் சபைகள் அனைத்தின் தாய் மற்றும் குமாரத்தைகள் ரெண்டு பேருமே தேவன் சொல்லிட்டாரு அக்கிரமத்தின் ரகசியம். பாவ மனுஷன் பாழாக்கும் அருங்கொழுப்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க சகோதரர்களை பார்த்து புராட்டஸ்டன்ட் சகோதரர்கள் சொல்றாங்க அவங்க தான் அல்லி கிறிஸ்து. புராட்டஸ்டன்ட் சகோதரர்களை பார்த்து ரோமன் கத்தோலிக்க சகோதரர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க தான் அல்லி கிறிஸ்து. ஆனா இந்த விஷயத்துல ரெண்டு பேருமே சத்தியம் பேசுறாங்க, ரெண்டு பேருமே அல்லி கிறிஸ்து தேவன் சொல்றாங்க, ரெண்டு பேருமே சொல்றாரு அவங்க தாய்னா நீங்க தாயிலிருந்து வந்துட்டா பிள்ளைகள், அவங்க வேட்டினா நீங்க வேட்டியில் பிள்ளைகளா இருக்கிறீங்க, உங்களுக்கு அவங்க வேட்டியில் தாயாக அங்க இருக்கிறாங்க. இது எவ்வளவு தெளிவா தேவன் நமக்கு அங்க தந்திருக்கிறார். ஆனா இந்த சத்தியங்கள் சகோதர சகோதரிகளே மற்றவர்களை சுட்டு காண்பதற்கு என்று இல்லாம நம்முடைய ரட்சிப்பை நாமோ சுதந்திரிச்சு கொள்வதற்காக தான். தேவன் ஏன் இந்த சத்தியங்கள் நமக்கு தராருனா நாம் இருக்குள்ள இருக்கிறோம் ஆச்சரியமான வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து அந்த இருளின் திரியிலிருந்து நம்மை நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக தேவன் சேர்க்கிறார். அது தேவனுடைய அளவில்லாத அன்பு, அது மாத்திரம் புரிந்து கொள்வோம். ஆனா இருளுக்குள்ள இருக்க நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். வாய்ப்பு இருந்துச்சுனா தேவன் அவங்களுக்கும் இந்த சத்தியம் அறிவிக்கிற வாய்ப்பு கொடுத்தார்னா செய்வோம். செய்வதில் கூட நிறைய நமக்கு சோதனைகள் இருக்கும், சந்திப்போம். அதுதான் தேவன் நம்பிக்கா அவங்க எதிர்பார்க்கிறார். தேவன் தானும் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.